அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருச்சிற்றம்பலம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம், மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே, அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிருடில் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருடையே, அன்புருவாம் பரசிவமே, அருட்பெரும் ஜோதி. அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஜூலை மாதம் முதல் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் இந்தியாவிலிருந்து தஞ்சாவூர் அருட்பெரும் ஜோதி டிரஸ்ட் தயவு திரு தம்பையா ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அவர்கள் இன்று சிருஷ்டி நாயம் என்ற தலைப்பில் உரையாட உள்ளார்கள். அதற்கு முன் தற்போது ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி நிகழ்வை தொடங்குவார்கள்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, நான்காம் திருமுறை அன்பு மாலை, அற்புத பொன்னம்பலத்தே ஆகின்ற அரசே, ஆரமுதே அடியேன் அன்பே என் அறிவே, கற்புதவு பெருங்கருணை கடலே என் கண்ணே, கண்ணுதலே ஆனந்த களிப்பே மெய்கதியே, வெற்புதவு பசுங்கொடி மறுவு பெருந்தருவே, வேத ஆகம முடியின் விளங்கு ஒளி விளக்கே, பொற்புறவே இவ்வுலகில் பொருந்து சித்தனானே, பொருத்தமும் என் திருவருளின் பொருத்தமுதுதானே, ஆண்பனை பெண்பனையாக்கி அங்கமதங்கனையாய் ஆக்கி அருள் மனத்தில் ஒளி அனைவரையும் அனைவரையும் ஆக்கும் மாண்பனை மிக குவிந்தளித்த மா கருணை மலையே, வருத்தமெல்லாம் தவித்தனக்கு வாழ்வழித்த வாழ்வே, நான் பனையும் தந்தையும் என் நற்குருவும் ஆகி நாயடியேன் உள்ளகத்து நன்னிய நாயகனே, வீண் பனை போன் மிக நீண்டு விளக்கிறைப்பேன் எனினும் விருப்பமெல்லாம் நின் அருளின் விருப்பமன்றி இளையே, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜ் ஐயா. தயவு திரு தம்பையா அவர்கள் ஐயா அவர்கள் நம்மோடு சில மாதங்களாக இணைந்து சன்மார்க்க கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் பல வகைப்பட்ட புதுமையான தலைப்புகளை பற்றி பேசி நம் அனைவருக்கும் பல புதிய விஷயங்களை அளித்து வருகிறார்கள். அதே போல் இன்றும் சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். இந்த தலைப்பு உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் தெரிவித்த கருத்துக்களாக உள்ளது. எப்போதும் போலவே இன்றும் ஒரு சிறந்த சத்விசாரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தற்போது தம்பையா ஐயா அவர்கள் தங்களுடைய உரையை தொடங்குவார்கள். ஐயா
வணக்கம். நான் செய்யறேங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் அடியார்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சிருஷ்டி நியாயம். நியாயம் வழங்குதல் என்றால் செய்கின்ற செயல்களுக்கு நன்மை தீமை ஆராய்ந்து நியாயம் வழங்குதல். ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் இரண்டு பக்கமும் விசாரித்து நியாயம் வழங்குதல் அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடு. அதை போல சிருஷ்டி என்கின்ற தோற்றம், பிறப்பு, இந்த சிருஷ்டிக்கு ஒரு நியாயம் வழங்குகின்றார்கள் நம் வள்ளல் பெருமானார். இது இந்த பிறப்புக்கு வழங்கப்பட்ட ஒரு நியாயம். நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது? வினையினால் எடுத்த தேகம் சொல்லுவோம். நாம் முன்பு முன்னை பிறப்புகளில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு, நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு இந்த உடம்பு தீர்ப்பாக வழங்கப்பட்டது. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நாம இந்த நியாயப்படி பெற்றிருக்கிற நாம இதுல இருந்து விடுபடுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்குதா? இருக்கு அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. இப்ப இந்த சிருஷ்டியவே, இந்த தோற்றத்தையே, இந்த பிறப்பையே, அதனுடைய தலையெழுத்தையே மாற்றுவதற்குரிய நியாயம் ஒன்று சன்மார்க்கத்தில், சுத்த சன்மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. உரையடை பகுதியில வள்ளல் பெருமானார் நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்படி ஏற்கனவே முன்வினை பயனால் பெற்ற ஜட்ஜ்மெண்ட் இந்த உடம்பு, இந்த உடம்பில் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, அந்த நியாயத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதிய பிறப்பு, ஒரு பிறப்பற்ற ஒரு பெருநிலைக்கு போகின்ற ஒரு பிறப்பு. நேற்று வரை இருந்த பிறப்பு வந்து பிறவிக்கு ஆட்பட்டதுன்னு வச்சுங்களேன். இப்ப நாம பெறுகின்ற அறிவு, நாம் பெறுகின்ற அந்த வைராக்கியம் எல்லாமே புதிய பிறப்பாக மாறும். ஆகாது ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நம்ம இந்த சிருஷ்டியை பார்க்கணும்னா முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவார்ல வள்ளல் பெருமான், அந்த முச்சுடர் என்னன்னு தெரியணும். அனுபவத்துல சூரியன், சந்திரன், அக்னி, இந்த உண்மைகள், இதனுடைய தன்மைகள், நம்ம உடம்புக்குள்ள தோன்றுகின்ற பௌர்ணமி, இந்த உடம்புக்குள்ள தோன்றுகின்ற அமாவாசை, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாம இந்த சிருஷ்டி நியாயம் அப்படிங்கிறதுக்குள்ள நுழைய முடியாது. அப்படி சூரியன், சந்திரன், அக்னி, முச்சுடர், அதனுடைய தன்மைகள், அதே போல இந்த பட்ச பேதங்கள், சிருஷ்டி வகைகள், வந்து ஆணவ மாய கண்மம், எழுவகை பிறப்பு, இப்படி நிறைய உண்மைகளை நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆனாலும் நம்ம ஐயா வந்து சிருஷ்டி நியாயங்க தலைப்புல பேச சொல்லியிருக்காங்க. அதனால கூடிய மட்டும் இந்த உண்மைகளை எல்லாம் இதற்குள்ள புகுத்தி எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு இதை எளிமையா சொல்ல முடியுமோ அப்படி சொல்வதற்காக 21 குறிப்புகளை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். 21 பாயிண்ட்ஸ். இப்ப மேலோட்டமா இது இல்லாம இந்த 21 பாயிண்ட்ஸ நாம வந்து மீண்டும் மீண்டும் 21 முறை கேட்கணும். அப்பதான் அது விளங்கும். ஏதோ ஒரு மேலோட்டமா இந்த உண்மையை கேட்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறவிக்கு வந்து அடுத்த பிறவிக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் நாம எழுதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமான் இதுல சொல்றாங்க. பாத்துக்குவோம். மனித உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, முதல் பாயிண்ட். இந்த உடம்பு மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பஞ்சபூதங்களால் ஆனது. நமச்சிவாயங்கிற மந்திரம், நமச்சிவாய வாழ்க்கை, நாதம் தாழ் வாழ்க்கைங்கிறது நம்மையே, நம் தூள உடம்பையே நாம் அர்ச்சிக்கிற மாதிரி. அத நான் உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் பேசியிருக்கேன். இந்த மனித உடம்புலதான் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்குள் வந்து கடவுள் விளங்குவதை நாம் வந்து பார்த்திருக்கிறோம். இதை உணர்ந்த ஞானிகள் இந்த உடம்புக்குள் எல்லாமல்ல இறைவன் வாழ்கிறான், பஞ்சபூதங்களாக வாழ்கிறான், அவனை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க்கை என்று மாணிக்க வாசக பெருமான் துதி செய்தார், நாமும் துதி செய்கிறோம். இந்த தூள உடம்புக்குள், இந்த பிசிக்கல் பாடியில இறைவனை சிந்திப்பவர் நெஞ்சமே கோயில் கொண்டு இறைவனும் இந்த உடம்புக்குள் வந்து எழுந்தருளுகிறான். இதுதான் உண்மை. எப்பயுமே இந்த உடம்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத முதல் பாயிண்டா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. சரி, பூத ஆகாயம் பூத ஆகாயம் சொல்றாங்களே என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் ஆகாயமும் ஒண்ணுதானே, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம அண்ணாத்துக்கு மேல இருக்கிறதே ஆகாயம் தான். அண்ணாத்துக்கு மேல ஆகாயம் இருக்கு, அதுக்கு மேல விந்துங்கிற ஒரு தத்துவம் இருக்கு, விந்துக்கு மேல நாதம்ங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அது வந்து எப்படி சொல்லலாம், அண்ணாத்துக்கு மேல உச்சிக்கு கீழே மூன்று தத்துவங்கள் இருக்கு, ஒன்று ஆகாயம், இன்னொன்று விந்து, இன்னொன்று நாதம்னு நம்ம படிச்சிருக்கோம், முந்தைய நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும். விந்து என்பது நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஒரு கருவுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மின்னல் ஒளி வெளிச்சம். நாதம் என்பது இடியோசை. அப்ப முதல்ல வந்து ஒரு ரெண்டு கல்லை வச்சு அடிச்சோம்னு வச்சுங்களேன், ரெண்டு சுக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவோம், நெருப்பு உண்டாக்குற கல் அடிச்சோம்னா அடிச்ச உடனே ஒரு சத்தம் உண்டாகும். அப்படி அடிக்கும் போது ஒரு மின்னல் உண்டாகும், ஒரு ஒளி சுக்கி முக்கி கல்லுல நெருப்பு தோன்றும். அப்ப வந்து நாதம் முதல்லையா மின்னல் முதல்லையான்னு பார்த்தோம்னா அந்த இடி ஓசை தான் முதல்ல, நாதம் தான் முதல்ல. முதல்ல அடிக்கிறோம், அடிச்சோன்னு நாதம் கிளம்புது, அந்த அடிச்ச வேகத்துல அதுல ஒரு ஒலி கீற்று கிளம்புது விந்து. அதே போல நம்முடைய நாதஸ்தானத்துல வந்து இறைவனுடைய அருட்சக்தி தன்னுடைய அருளை அசைக்கின்ற பொழுது ஒரு சத்தம் உண்டாகுது, அது வந்து நாதம்னு பேரு, அதுக்கு ஒலி சவுண்டுன்னு பேரு. அதன் மூலமா ஒரு ஒரு மின்னல் கீற்று ஏற்படுகிறது, ஒரு வெளிச்சம். அது நம்மளோட பிரெயின்ல என்ன பண்ணும், ஒரு சர்க்கியூட்டை வந்து உருவாக்கி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எப்படி ஏற்பட்டா ஒரு வெளிச்சம் உண்டாகுது இல்லை, அது மாதிரி இது ஷார்ட் சர்க்கியூட் இல்லாம ஆனோட் கேட்டோட நம்ம உடம்புல சேர்ந்து நம்ம பிரெயின்ல வந்து எலக்ட்ரிக்கல் அந்த சக்தி வந்து இயங்க ஆரம்பிச்சு வெளிச்சங்கள் தோன்றும். நம்ம பிரெயின்ல அவ்வளவு எலக்ட்ரிக்கல் சக்தி வந்து உருவாகிட்டு இருக்கு, மின்சார சக்தி உருவாகிட்டு இருக்கு. இப்ப நம்ம உடம்புலயே அவ்வளவு சக்தி இருக்கு, அது எல்லாருக்கும் வந்து தெரியும், இருந்தாலும் பரிசு பண்ணி பார்க்கணும் நீங்கெல்லாம். அப்படி இறைவனுடைய பராசக்தி தான் நம்ம நாதத்தை அசைச்சு, நாதத்தை அசைக்கிறதுனால நம்ம ஆன்மாவை அசைச்சு, நம்ம ஆன்மாவுக்குள்ள ஏற்படுகின்ற எல்லா உணர்வுகளுக்கும் இறைவனே வந்து காரணமா இருந்து அசைக்கிறான். அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்வாரு, தானலாது உயிர்க்கு சற்றும் அசைவிலா தலைவனே அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம தலைக்கு மேல நாத தத்துவத்துக்கு மேல நாதாந்தம் இருக்கு. நாதாந்தம் பரவநாதம், பரவிந்து பரநாதம். இந்த பரநாதம்னு ஒரு இது வந்து கண்ணுக்கு தோன்றாத ஒரு உருவம், நம்மளுடைய உருவம் தான். நம்முடைய உருவம் நான்காகவும் கண்ணுக்கு தெரியாத அருவம் நான்காகவும் அருவுருவம் ஒன்றாகவும் இருக்கு அப்படிங்கறது முன்னாடி உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். இதை நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இது எந்த வகையிலேயாவது நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நேரம் இல்லாதனால அதை பற்றியெல்லாம் நான் சொல்லல. நம்ம உருவம் மொத்தம் அருவம் நான்கு, உருவம் நான்கு, அருவுருவம் ஒன்று, ஒன்பது பாகமாக இருக்கு. கண்ணுக்கு தோன்றக்கூடியது வந்து இந்த நான்கு நான்கு நிலையில மண் நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்லியிருக்கேன். கண்ணுக்கு தோன்றாம புருவ மத்திக்கு மேல விந்து நாதம் பரவிந்து பரநாதம் ஆகிய நான்கு நிலைகள் உள்ளன. அது வந்து இந்த நுனி மூக்குக்கு மேல வந்து ஒரு 12 விரக்கடை அளவுக்கு உயரத்துல அந்த இடத்துல பரநாதம் இருக்கு. அதற்கு மேலாக எல்லாம் வல்ல சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அருள் நடன் செய்து கொண்டு தன்னுடைய அருளை ஆன்மாக்களுக்குள் புகுத்துகின்றான். அவன் அவ்வாறு புகுத்துவதனால்தான் இந்த உயிர்கள் இயங்குகின்றன. இது அருள் நடம்னு பேரு. உயிர்களை எல்லாம் எந்த வகையிலையாவது தன்னளவுக்கு உயர்த்திக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்படி ஆனந்தம் அந்த உயிர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்குதான் சத்து சித்து ஆனந்தம். சத்துங்கிறது சிவம், சித்துங்கிறது அருள், ஆனந்தம் அடைவது ஆன்மா. இப்படி மின்னல் போன்று நம் மூளைக்குள் ஏற்படும் மின் அசைவுகள் அனைத்துமே நம்முடைய உடம்பையும் அறிவையும் இயக்குகின்றன. இறைவன் அசைக்க இவ்வண்ணம் உயிர்கள் அசைக்கப்படுகின்றன. இதுதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன, நம் அண்ணாக்கிற்கு மேலே ஆகாயத்தான இருக்குன்னு பார்த்தோம். ஆகாயத்தானத்திற்கு மேலும் கதையும் மூளையும் எலும்புகளும் துவாரங்களும் வெற்றிடங்களும் உள்ளன. அதான் ஸ்கல். நம்மளுடைய மண்டைக்குள்ளார இவ்வளவும் இருக்கு. சதை இருக்கு, மூளை இருக்கு, எலும்பு இருக்கு, துவாரங்கள் இருக்கு, வெற்றிடங்கள் இருக்கு. அந்த வெற்றிடங்களுக்குள்ளார நம்முடைய பிராணன் போய் தங்குதுங்க. அதாவது நம்ம இப்போ அண்ணாத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாயம், விந்து, நாதம், இந்த இடங்கள்ல நம்முடைய பிராணன் என்கின்ற உயிர் காற்று நிறைந்திருக்கின்றது. அந்த பிராண காற்றுல எண்ணற்ற அணுக்கள் உள்ளனன்னு வல்லபுரம் பெருமான் சொல்றாரு. அந்த காற்றுக்குள்ளேயே அவ்வளவு அணுக்கள் இருக்குதான். நம்ம நம்ம மூச்சு இருக்குங்களே, நம்ம பிராணன்ல, அந்த பிராணன்ல ஆகாயத்தோடு பொருந்தி இருக்கிற காற்றுக்குள்ளார எண்ணற்ற அணுக்கள் இருக்குதுன்னு சொல்றாரு நம்ம வல்லபுரம் பெருமான். அது என்ன அணுக்களா இருக்குன்னா, சூரிய அணுக்களாக, சந்திர அணுக்களாக, அக்னி அணுக்களாக இருக்குது. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணோட கூடும்போது சந்திர காற்று இயங்குதுன்னு வச்சுங்களேன். இடது பக்கமா சுவாசம் இயங்கினா பெண் குழந்தை பிறக்கும், வலது பக்கம் சுவாசம் இயங்கினா ஆண் குழந்தை பிறக்கும். ரெண்டு பக்கம் சுவாசம் நடக்கும்போது அல்லது ஒருத்தன் பசிச்சு இருக்கும்போது சுவாசம் ரெண்டு பக்கம் ஓடும் போது ஒரு குழந்தை கரு உண்டானுச்சுன்னா அது அலி குழந்தையா இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இந்த காற்றுக்குள்ள நம்ம தலைக்குள்ள விளங்குற காற்று ஒரு குழந்தையினுடைய ஜெண்டரை தீர்மானிக்குது. அது ஆனா பெண்ணா அழியான்னு தீர்மானிக்கிறது இந்த காற்று தாங்க. அப்ப இந்த காற்றுக்குள்ள எவ்வளவு அணுக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? காற்றினில் பக்குவ கதியெல்லாம் விளைவித்தனர் உடல் பெருமான். அந்த பக்குவ கதி பூராவும் அந்த காற்றுக்குள்ளதான் இருக்கு. நம்ம உடம்பே காத்து தாங்க. இந்த உடம்பே சூரிய சந்திர அக்னி காற்றாகத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உடம்பு இவ்வளவு பிசிக்கல் பாடியா இருந்தாலும் ஒரு நேரத்துல அது காற்றா மாறி இந்த இந்த அண்டத்துல வந்து கலந்துரும். அது அப்புறமா பின்னாடி பார்ப்போம். இப்ப இந்த செய்திய வந்து நம்ம வந்து ஐந்தாவது செய்தியா பார்த்திருக்கோம். இப்படி ஒரு காற்று ஆகாயத்துக்குள்ள இருக்குது, அது முச்சுடர்களாக இருக்குது, அது சூரியன் சந்திர அக்னியா இருக்குது, அது மூன்று விதமான குழந்தைகள் பிறப்பதற்கு இந்த காற்றே காரணமா இருக்குது. இவ்வளவும் நம்ம பார்த்துட்டோம். அந்த அந்த காற்றுக்குள்ள அளவு கடந்த உயிரணுக்கள் நிரம்பி இருக்கின்றன அப்படிங்கிறதையும் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறாருங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஆறாவது பாயிண்ட்ங்க, தலைக்குள்ள இந்த இடங்கள்ல மையம் கொண்டு விளங்குகின்ற உயிர்காற்று வேகமாக இயங்கும் நேரம் ஒன்று உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, மிக முக்கியமான விஷயம். இந்த அண்ணாக்கு மேல இருக்கிற ஆகாயம் விந்துனாதான் இந்த இடங்கள்ல இருக்க காற்று அந்த இந்த இடங்களை மையம் கொண்டு விளங்குகின்ற நேரம் ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஒன்று ஒன்று இருக்கு. அந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த நேரத்துல ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய அமுத காற்றும் நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய பிராண காற்றும் ஒன்றுபடுகின்ற நேரம். இத மனசுல வாங்கிக்கிங்க, இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. இது அமுத காற்று வீசும் நேரம்னு பேரு. இதற்கு வந்து பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. ஒரு ஜாம நேரம் அந்த நேரம் வந்து நடக்கும். ஒரு ஜாம நேரம் சிந்தை செய்யணும்னு சொன்னாங்கல்ல வள்ளல் பெருமான், அது இந்த நேரம்தான். யாருக்காவது சன்மார்க்க பொறுப்பு இருந்தா இந்த விஷயத்த வாழ்க்கையில மறக்க கூடாது, எழுதி வச்சுக்கிட்டு ஆயிரம் தடவை படிக்கணும். சரி, ஆறாவது பாயிண்ட் என்ன, இந்த இடங்களில் மையம் கொண்டு விளங்கும் உயிர்காற்று வேகமாக மையம் கொண்டு இயங்கும் நேரம் ஒன்று உண்டு. அது காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2:12 முன்னாடி, அதாவது சூரிய உதயம் 6 மணின்னு வச்சுக்கோமே, ஒரு அப்ராக்சிமேட்டா 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னா 3:48 66 விந்துஸ்தானத்தை மையமா வச்சுட்டு இந்த மூச்சு காத்து இயங்கும். அடுத்த 66 நாடத்தை மையமா கொண்டு வந்து அது இயங்கும். ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த பூர்வ மத்திக்கு மேல இருக்கக்கூடிய விந்து ஸ்தானம் நாதஸ்தானம் இந்த இடங்களை மையம் கொண்டு நம் பிராணன் இயங்கக்கூடிய நேரம் காலையில 3:48 இருந்து 6 மணி வரைக்கும். இத பிரம்ம முகூர்த்தம்னு நீங்க எடுத்துக்கணும். இது வந்து சுமார் 132 நிமிஷம், 2 மணி நேரம் 12 நிமிஷம், 2 மணி நேரம் 24 நிமிஷம் தான் ஒரு ஜாம நேரம். ஆனாலும் நம்ம 2 மணி நேரம் 12 நிமிஷம் வந்து நம்ம ஒரு ஜாமமா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த இந்த கல்வியை பயில்வதற்காக. ஆக இந்த நேரத்துல ஒரு ஜாம நேரம் நாம தியானத்துல உட்கார்ந்தோம்னா ஆகாயத்திலிருந்து வீசக்கூடிய அமுத காற்றும் நம்ம பிராணன் என்கின்ற உயிர் காற்றும் கலந்து அமுதமயமா மாறுது. அது நம்மளுடைய தியானத்துக்குள்ள புகுந்து நம்ம அறிவுக்குள்ள புகுந்து பிரகாசப்படுத்துது, ஈஸ்வர பக்திய அதிகப்படுத்துது, கருவி கரணங்கள் எல்லாம் அடங்குது, நாம என்ன சொல்றோமோ நம்ம தத்துவங்கள் எல்லாம் கேக்குது, நம்மள கடவுள் தன்மை சூழ்ந்து கலந்து கொள்ளுது, நம்மோட அருட்சக்தி கலந்து கொள்கிறாள், நம்ம அறிவுக்குள்ள அருள் விளங்க தொடங்குது, அதனால நம்ம அறிவு பிரகாசம் அடைகிறது. இந்த 132 நிமிடங்களிலும் நாம இறைவன் திருவடியில அசைவின்றி வாழ முடியும். நம்மையே நம்ம உடம்பையே நம்மளுடைய அறிவு நம்ம எல்லாத்தையுமே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கடவுளுக்கு உணவாக கொடுத்து விட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னையே நீ முழுங்குறதுனாலும் முழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே கிவ் அப் பண்ணிட்டு நாம ஒண்ணுமே இல்லாம நிசப்தமா உட்காரக்கூடிய நேரம் இது. பல்லல் பெருமான் சொல்வாரு, பற்றறியா முத்தர்கமையெல்லாம் வாழைப்பழம் போல விழுங்குகின்ற பரமே. நம்மள வாழைப்பழம் மாதிரி விழுங்கிடுவாரு கடவுள். இந்த நேரத்துல நம்மையே கொடுத்துடணும், நம்மையே உணவா கொடுத்துடணும். ஆக இது 7வது பாயிண்ட்டுக்கு வர்றேன், இது 6வது பாயிண்ட். இப்படி இந்த நேரத்துல அசைவின்றி வாழணும். 7வது பாயிண்ட் என்ன? இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்த வேலையை கடவுள் தன்மை பொருந்திய காற்று வீசக்கூடிய நேரமாக நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த அமுத காற்று இந்த அண்டத்திலிருந்து பூமியை நோக்கி வீசுது இந்த நேரத்துல அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த காற்று பூமியில் வாழும் உயிர்கள் அனைத்துக்குமே அமுதமாக உயிர்க்கு இன்பம் தருவதாக இருக்குது. நாம விழிச்சிருந்து தவம் செய்தோமானா நமக்கு அருள் அறிவு கூடுது, அருளும் பெருகுது, அமுத அணுக்கள் நம்முடைய ஆகாயத்தானத்தில். ஆகாயத்தானம்னா பூத ஆகாயஸ்தானம். பூத ஆகாயஸ்தானம்னா என்ன? நம்ம தலைக்குள்ளார அண்ணாக்குக்கு மேல ஆகாயம் விந்து நாதஸ்தலங்கள்னு நம்ம பார்த்திருக்கோம். இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மனசுல வச்சுங்க, இனிமே நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி நம்ம பூத ஆகாயம் என்கின்ற அண்ணாக்கு மேல இருக்கக்கூடிய காற்றோடு இந்த அண்டத்திலிருந்து இறங்கி வீசுகின்ற அமுத காற்று கலந்து கொள்ளுகிறது. இந்த அமுத காற்றுல என்ன கலந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய இடத்துலதான் அருட்சக்தி விளங்குது. அந்த அருட்சக்தி கிட்டதான் இந்த அமுத காற்றும் விளங்குது. அருட்சக்தி கிட்ட 3 சக்திகள் விளங்குதுங்க. 1 சக்திக்கு இச்சாசக்தி, 2வது ஞானசக்தி, 3வது கிரியாசக்தி. இந்த 3 சக்திகள் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா அருட்சக்திகிட்ட இருக்கு. அருட்சக்தி வந்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருளாற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 3 சக்திகளும் காலையில அமுத காற்று வீசுகின்ற பிரம்ம முகூர்த்தத்துல தவம் செய்கின்ற சுத்த சன்மார்க்கியினுடைய பிராணனுக்குள்ளார கலந்துடும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி கலந்த உடனே அருட்பிரகாசம் தருதுன்னு பார்த்துட்டோம். அப்போது தோன்றுகின்ற தவ முயற்சிக்கு ஏற்றவாறு எல்லாரும் ஒரே மாதிரியா தவம் செய்யறோம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கோம் இல்லையா? அப்படி நம்மளுடைய தன்மைகள் மாறுபடுது, நம்மளுடைய தரம் மாறுபடுது, நம்மளுடைய முயற்சி மாறுபடுது, அந்த மாதிரி அந்த முயற்சிக்கு ஏற்றவாறு, தவத்திற்கு ஏற்றவாறு, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய மூன்று தேகங்களும் தோன்றுவதற்குரிய அமுதத்தை அந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு எளிமையான வழி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சிருஷ்டி நியாயத்தை வள்ளல் பெருமான் நமக்கு அருள்றாரு. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, யூ கேன் கெட் இட் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 10வது பாயிண்ட், குரு நெறியில் செல்பவர்க்கே இது சாத்தியம். மற்றதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பாயிண்ட் தான் சொன்ன, அதனால 10வது பாயிண்ட் வந்துட்டேன். குரு நெறியில் செல்பவருக்கு தான் இது சாத்தியம். அதிகாலை நேரத்துல எழுந்து முயற்சியோடு, தவ முயற்சியோடு விழித்திருப்பவர்கள் குருநெறியில் செல்பவர்கள், குருவை வணங்குபவர்கள். குருநெறியில செல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அருட்சக்தி, என்னுடைய அருளாற்றல், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இந்த மூணு ஆற்றலும் நம்ம விண்ணில் இருந்து நம்ம மண்ணுக்கு வந்து சுத்த சன்மார்க்க அன்பர்களுடைய பிராணனில் கலந்து கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்னங்க இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆன்மாவுக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இருக்கு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, தற்போதம். ஆன்மாவுக்கு இருக்கிற இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திங்கிறது தற்போதம். தற்போதங்கிறது தாங்கிற எண்ணத்துல பாக்குறது. இந்த அருட்சக்திகிட்ட இருந்து வரக்கூடிய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திங்கிறது சிற்போதம். அது கடவுள் தன்மையுடையதாக இருக்கு, அருள் தன்மையுடையதாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ஆணவத்தன்மையுடையதாக இருக்குது. ஆணவத்தன்மையுடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியை தூக்கி அடிச்சுட்டு அருளோடு கூடிய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியை நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா, நம்ம ஆணவம் நல்ல பலம் இறந்து, பலமோடு இருக்கக்கூடிய ஆணவம் பலம் இழந்து போயிடும். அப்ப நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து அருள் பிரகாசம், நம்ம அறிவு பிரகாசம் எல்லாம் நம்மளுக்கு உண்டாகுது. அருட்ஜோதியாகவும் அருட்பெருஞ்சோதியாகவும் நம் வள்ளல் பெருமானே வந்து கலந்து கொள்ளும் நேரம் இது. அதுதாங்க நீங்க நம்ம ரகசியமா தெரிஞ்சுக்கிறது. இத வள்ளல் பெருமான் சொல்லாம சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருட்சக்தி தான் வந்து கலந்து கொள்ளுது, அருட்சக்தி தான் வந்து கலந்து கொள்ளுதுன்னு நம்ம பார்த்தோமே. இன்னொரு ரகசியம் தெரிஞ்சிக்க வேணாமா? அருட்ஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி பெற்றவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அருட்ஜோதி ஆனேன் என்ற அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அறையப்பா முரசு, எல்லாம் வல்ல இறைவன் செய்யக்கூடிய அருட்செயல்களை எல்லாம் செய்வதற்குரிய அதிகாரத்தை பெற்று நம்முடைய வள்ளல் பெருமான் விளங்குவதனால இப்போது இந்த உடம்பிலும் புகுந்து கொள்வார். எவ்வளோ பெரிய ரகசியம்! காலையில அமுத காற்று வீசுகின்ற இந்த பிரம்ம முகூர்த்தத்துல உட்கார்ந்து தவம் செய்தால் வள்ளல் பெருமானார் நம்ம மூச்சு காற்றோடு கலந்து கொள்கிறார். அவரே அமுத காற்றாக வந்து நிறைகின்றார். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் காலையில தூங்கலாமா? அதுதான் சொல்றாரு, தூங்காது இருக்கும் சூதறிவித்தான் அப்படிங்கிறாரு. தூக்கம் கெடுத்தான், சுகம் கொடுத்தான் அப்படிங்கிறாரு. எதனால? நாம போய் நம்மளுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இறைவனுக்கும் குருநாதருக்கும் என்ன பண்ணணும்? உணவா கொடுத்துடணும். நீங்களே விழுங்குங்க, விழுங்கிட்டு இதுல உள்ள அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குங்க, இந்த உடம்பின் குற்றங்களை எல்லாம் நீக்குங்க, இந்த உயிரின் குற்றங்களை எல்லாம் போக்குங்க அப்படின்னுட்டு என்ன பண்றோம்? நம்மையே கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை விழுங்கி அந்த குற்றத்தெல்லாம் ஜீரணம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த அமுத காற்று நம்ம பிராணன்ல கலந்து இந்த உடம்பெல்லாம் தூய்மை செய்கிறது. சரி, இப்படி இந்த அண்ட வெளியிலிருந்து வரக்கூடிய அமுத காற்றை நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். அது அருட்சக்தியினுடைய சமூகத்துல விளங்குதுன்னு பார்த்தோம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, அந்த அமுத காற்றினுடைய வியாபகத்தினால, அது எங்கும் வியாபிச்சு நிக்கிறதுனால, எங்கும் பறந்து நிக்கிறதுனாலதான் அண்ட சராசரங்கள் எல்லாம் அழிவில்லாம இருக்கு. அது போலயே அது நம்ம உடம்புல கலந்தாலும் நம்ம உடம்புக்கு அழிவில்லாத தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல நன்முயற்சியில, நல்ல தவத்துல நின்று, நல்ல ஒழுக்கத்துல நின்று நம்ம வந்து இந்த உண்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தாழும் குணம் வேண்டும் சொல்றாரு. நல்ல ஒழுக்கம், நல்ல ஜீவகாருண்யம், தாழும் குணம், ஈஸ்வர பக்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த தவம் சித்திக்கும்னு நம்மளுக்கு வந்து வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அவ்வாறு அந்த தவத்துல நின்று அந்த அமுத காற்று முழுக்கவும் நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். சுவாசிக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ரொம்ப ஆழ்ந்து சுவாசித்து மெதுவாக அந்த சுவாசத்தை விடணும். இந்த அமுத காற்றை முழுசா உள்வாங்கி உடம்பு பூரா கலக்க வச்சு அதுக்கப்புறம் மெதுவா அந்த சுவாசத்தை விடணும். ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் போதுமானது. ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் போதுமானது. இந்த கணக்கு பற்றிய உண்மைகளை இன்னொரு நாளில் நான் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 21,600 சுவாசம். அந்த 21,600 சுவாசமும் செயினா மாற்றி வள்ளல் பெருமான் வடலூர்ல சுத்தி போட்டிருப்பாரு. என்ன அர்த்தம்? இந்த 21,600 சுவாசமும் உடம்புல தங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது அர்த்தம். அதை வள்ளல் பெருமான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணி போட்டிருக்காரு. அதை நான் சொல்லுகிற காலத்துல அது எப்போ வாய்ப்பு வருதோ அதை நான் சொல்றேன். அப்போதைக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த சுவாசங்கள் முழுக்கவும் உள்ளேயே தங்குவது போல நிதானமா சுவாசத்தை இழுத்து மென்மையா உடம்பு ஆடாம, உயிர் ஆடாம, மனசு ஆடாம, கரணங்கள்ல சூடு ஏறாம, கோபதாபங்கள் இல்லாம உடம்புல இந்த காற்றை கரைத்து விட வேண்டும். அப்படி கரைக்கும் போது சாதாரணமா வந்து கரையாத காற்று நம்ம உடம்புல அந்த நேரத்துல அதிகப்படியா கரையும். சாதாரணமா எவ்வளவு கரையுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து 2/3 கரைஞ்சிருது, 1/3 வந்து எஸ்கேப் ஆயிருது. இப்ப அந்த காலை வேளையில அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல அந்த காற்றை இழுத்து நிதானமா 4 செகண்டுக்கு ஒரு மூச்சு வீதம் நீங்க விட்டு பழக 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 அங்க உள்ள டிசால்வ் ஆகிற அந்த குவாண்டிட்டி உங்களுக்கு மாறுபடுது. அதிகமா நம்ம வாங்குற சுவாசம் அந்த பிராணவாயு தன்மை அது உள்ளேயே அமுத காற்றோடு கலந்திருக்கிறதுனாலே நிறைய உள்வாங்கும், நிறைய உள்ள பதியும். இது முக்கியமான ரகசியம். இவ்வாறு அப்படி கரைகிறதுனால ஆன்ம உருக்கம் உண்டாகுது, தத்துவ நிகிரகம் தோன்றுது, மனிதனுடைய அன்பு இறைவனிடத்துல நல்லா கலந்துக்குது. இப்படி அன்பு அன்பும் பொருந்துற நேரம் இதுதான், இந்த நேரம் தான். இத்தருணத்தில் ஆன்ம அறிவில் மிக அதிகமாக பிரகாசம் தோன்றுகிறது. இது இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 11th பாயிண்ட், இந்த அமுத காற்றுக்குள், இது முக்கியமான பாயிண்ட், இந்த அமுத காற்றுக்குள் கண்களால் அளவிட முடியாத அணுக்களும், அன்சீன் அண்ட் நியூமரஸ், நம்மளால பார்க்க முடியாது அளவிட முடியாது அவ்வளோ அணுக்கள் இந்த அமுத காற்றுக்குள்ள கலந்திருக்குங்க. இந்த அண்டத்தெல்லாம் ஒன்றுபடுத்தி அணுக்களாக மாற்றி இந்த அமுத காற்றுக்குள் புகுத்தி இறைவன் நமக்காக அனுப்புறான். அந்த அருட்சக்தியும் அந்த அமுத காற்றோடு இறங்கி இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அதனுடைய இயல்புக்கு ஏற்றவாறு உள்ள புகுந்துக்குது. மாடுக்கு ஒரு மாதிரியா புகுந்துக்கும், மனுஷனுக்கு ஒரு மாதிரியா புகுந்துக்கும், பறவைக்கு ஒரு மாதிரியா புகுந்துக்கும். அப்படி புகுந்து அந்தந்த அணுக்கள் அந்த உடம்புல புகுந்து எவ்வளவு நன்மை தர முடியுமோ அவ்வளவு நன்மையை தந்து காப்பாத்துது. ஆனா சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு என்னத்தை கொடுக்குது தெரியுமா? சுத்த சன்மார்க்க அன்பர்களுக்கு அந்த அமுத காற்று சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் தரவல்ல அணுக்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, அந்த அணுக்களுக்கு நல்ல உயிர்களை தோற்றுவிக்கும் ஆற்றலும் உண்டாகுதுங்க. அது நம்மளுடைய உயிர் கருவுல போய் கலந்துருது. ஒரு மனிதனுடைய ஸ்பெர்ம், பெண்களுடைய செம்மண், இதுல போய் கலந்துருதுங்க. அது அப்படி கலந்து கருவில் கலந்த துணையாக மாறுகிறது. அது எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. நல்ல குழந்தைகள் உண்டாகிறதுக்கு இந்த அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல தவம் செஞ்சா எப்படி இருக்கும்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சிருஷ்டிக்கு ரகசியம் இதுக்குள்ள இருக்குங்க. சிருஷ்டினா என்ன? புதுசா பிறவிய உண்டாக்குறது, வந்து தோற்றத்தை உண்டாக்குறது, இதுதான் இல்ல. நம் கருவில் கலந்திடும் அணுக்கள் எழுவழகையாக உருவாகின்றன. பாயிண்ட் நம்பர் 12, இந்த கருவுக்குள்ள கலந்துருதுன்னு நான் சொன்னேன். எது? அந்த அமுத காற்றிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் நம்முடைய மனித கருவுக்குள் கலந்து அந்த அணுக்கள் எழு வகையாக உருவாகின்றன. இப்ப அது வந்து டிஃபரெண்ட் ஆகுது. சாதாரணமா உருவாகிறதுக்கும் இந்த அமுத காற்று வீசும் போது வருகின்ற அணுக்கள் நம்ம உள்ள கலந்து நம்ம கருவு வந்து புதியதாக உருவெடுக்கிறது. அது எழு வகையாக ஏழு வகையாக உருவாகின்றன. அவை அணு, வாழணு, திரவ அணு, குரு அணு, லகுவணு, பரமணு, விபு அணு எனப்படும் ஏழு வகையான அணுக்கள் இருக்குங்க. அது கண்ணுக்கு தெரியாது, ஒண்ணு இல்லைங்க. குழந்தைகள் தோற்றம் ஆகிறதுக்கு அது காரணமா இருக்கு. அது அப்படியே விட்டுருவோம். அதை ரொம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இப்ப நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஓஹோ, இது வந்து இந்த நம்ம மனித அணுக்களோடு அமுத காற்றிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் கலந்து தெய்வீக தன்மை உடையதாக குழந்தைகள் பிறப்பதற்கு காரணமா இருக்கு. சரி, நாம நம்ம புள்ள குட்டிங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அது மாதிரி வாழ்வாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சரி, அதை விட்டுருவோம். இப்படி இந்த ஏழு வகையான அணுக்கள் எங்க இருக்கும் அப்படின்னா மனித உடம்புல மனிதனுடைய ஆகாய காலத்துல தாங்க இருக்குது. எங்க அண்ணாக்கு மேல உச்சிக்கு கீழே அது இருக்குது. இந்த அணுக்கள் எப்படி உருவாகின்றனன்னு கேட்டீங்கன்னா மூன்று வகையாக உருவாகின்றன. மூன்று வகையாக உருவாகிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உருவாகுது. மனிதன் வந்து சாதாரண மனுஷனா இருக்கானா, பக்குவம் உடையவனா இருக்கானா, அபக்குவம் உடையவனா இருக்கானா, பக்குவமும் அபக்குவமும் உடையவனா இருக்கிறானா, அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த அமுத காற்றும் அமுத காற்றில் உள்ள அணுக்களும் மனித அணுக்களும் சேர்ந்து மூணு வகையா உருவாகுது. இந்த மூணு வகையா உருவாகிற அணு காரிய அணு, காரண அணு, காரண காரிய அணு அப்படின்னு மூன்று வகையான அணுக்களாக இருக்குது. இது என்னங்க, பக்குவ அணுன்னு வச்சுக்கலாம், அபக்குவ அணுன்னு வச்சுக்கலாம், பக்குவமும் அபக்குவமும் கலந்த அணுன்னு வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த காரிய அணுங்கிறது வந்து அபக்குவம் பக்குவம் இல்லாதது, காரணம்ங்கிறது நிறைந்த பக்குவம் உடையது, காரண காரியங்கிறது பக்குவமும் அபக்குவமும் நல்ல குணமும் கெட்ட குணமும் உடைய நல்ல குணமும் கெட்ட குணமும் உடையதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இவ வந்து இந்த மூன்று குரூப் இருக்கு. இந்த காரிய அணுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பலவிதமான அணுக்களையும் பலவிதமான குணங்களையும் எண்ணற்ற குணங்களையும் எண்ணற்ற தோற்றங்களையும் உடைய அணுக்கள் ஒன்று கூடி காரிய அணுவாகிறது. அதே போல காரண அணுவுக்கு எண்ணற்ற அணுக்கள் கூடி காரண அணு உருவாகுது. அப்ப நல்ல நல்லவனுக்கு எத்தனை குணங்கள் இருக்கும் பாருங்க, எத்தனை வகையான உடம்பு இருக்கும், எத்தனை நிறங்கள் உடையதா இருக்கும், முடியினுடைய அமைப்புல இருந்து கால் பாத உள்ள அமைப்பு வரைக்கும் எத்தனை மாற்றங்கள் இருக்கு, எத்தனை உயிர்கள் இருக்கு, எத்தனை நிறங்கள் இருக்கு, இத்தனையும் அணுக்களும் ஒன்று கூடி கோடான கோடி அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடிதான் காரிய அணுவும் காரண அணுவும் காரண காரிய அணுவும் தனித்தனியா உண்டாகுது. இதுல ரொம்ப பெரிய குழப்பத்தை எடுத்துக்க வேண்டாம். ஓஹோ, குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், குரூப் ஆஃப் அந்த அணுக்கள், குரூப் ஆஃப் செல்ஸ் வச்சுங்களா, கண்ணுக்கு தெரியாத செல்ஸ் எல்லாம் சேர்ந்து காரிய அணுவாகவும் காரண அணுவாகவும் காரண காரிய அணுவாகவும் இருக்குது. இப்ப காரிய அணுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ பேர் மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கோடி மக்கள் இருக்கு, எத்தனை ஓட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து 160 ஓட்டு, அதுல எத்தனை பேர் வந்து நீதிபதிகள், 5 பேர். இப்ப 5 பேர் தான் குறிப்பிடத்தகுந்தவர்கள். எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ், 2000 பேர். எத்தனை பேர் டாக்டர்ஸ், 2500 பேர். அப்படியெல்லாம் பார்த்துட்டு எத்தனை பேர் ஆசிரியர்கள், அப்படியெல்லாம் பார்த்துட்டு குறிப்பிடத்தகுந்தவர்கள் அப்படின்னுட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். அப்புறமே அதர்ஸ்ன்னு போட்டு பாத்தீங்கன்னா 150,000 ஓட்டு இருக்கும். இதெல்லாமே வந்து குறிப்பிட முடியாதவர்கள், 10 to 11, 100,000 அது 1. இப்படி நம்ம என்ன பண்றோம், அந்த காரிய அணுக்கள் எல்லாம் அப்படி லம்சமா இருக்கும். ஆனா எத்தனை ஞானிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது மாதிரி அவங்கதான் காரண பிறப்பு. கோடிக்கு ஒரு ஞானி இருந்தா காரண பிறப்பு. கொஞ்சம் இந்த மத தலைவர்கள் வந்து 5 பேர் இருக்காங்கன்னா அது காரண காரிய பிறப்பு. மத தலைவர்கள்னா நான் இப்ப உள்ளவங்களே இல்ல, நான் ஒரு நல்ல ஞானிகள், ஒரு சாதகம் செய்பவர்கள், நல்ல பண்பாளர்கள் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். நான் குறிப்பிட்டு எந்த ஒரு மத தலைவரையும் நான் பேசல. சரி, ஓகே. இப்படி காரிய அணுங்கிறது எத்தனையோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, அதுல அவங்க ஒரு ஆளு, சாதாரண அறிவுடைய மக்கள், பாசம் நிறைந்த மக்கள், அப்பக்கமும் உடையவர்கள், சன்மார்க்க ஒழுக்கமும் கல்வியும் தெரியாதவர்கள், தாய் தந்தர்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற ஒரு பிறவியை பெற்றவர்கள், வன்மனம் உடையவர்கள், மண் பொன் பெண் மேல அதிக விருப்பம் உடையவர்கள், சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள், மன அறிவினால் வாழ்பவர்கள், அல்லது சந்திரனை போன்ற ஒரு வளர்பிறை தேய்பிறை போன்ற அறிவு கொண்டு சுமாரான பிரகாசம் உடையவர்களாக வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாமே காரிய அணுவால் பிறந்தவர்கள். இந்த காரிய அணு மனிதனுக்குள்ளிருந்துதான் வெளிப்படுது. அப்படின்னா தந்தை தாயினுடைய யோக்கியாம்சம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிறந்த புள்ள யோக்கியாம்சம் எப்படி இருக்கு, இந்த சிருஷ்டி நியாயங்கிற ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இது ஒரு குரூப், பெரிய குரூப்பா இருக்கு. அடுத்தது கொஞ்சம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல, நடுநிலையில இருக்கிறது. ரெண்டாவது பிரிவு என்ன, பக்குவமும் அப்பக்குவமும் உடைய ஆன்மா. இந்த கருவும் நல்ல மனிதர்கள்ட்ட இருந்து தோன்றுதுங்க. ஒரு இந்த மனித வகையில கொஞ்சம் நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து கோயிலுக்கு போவாங்க, சன்மார்க்கத்துல இருப்பாங்க, பக்குவம் உடையவங்க இருப்பாங்க, தர்மம் செய்வாங்க, நல்ல கல்வி கத்துருப்பாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பக்குவமும் அப்பக்குவமும் உடையவர்கள். இவங்கள்ட்ட என்ன பிரகாசம் இருக்கும், கல்வி பிரகாசம் இருக்கும். அமெரிக்காவை வேலை செய்வாங்க, டாக்டரா இருப்பாங்க, என்ஜினியரா இருப்பாங்க, ஒரு நல்ல உயர்ந்த சம்பளத்துல இருப்பாங்க, 10 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, 100 பேருக்கு வேலை கொடுப்பாங்க, வந்து டாடா பிர்லாவா இருப்பாங்க. இந்த சூரியனுடைய பிரகாசம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும், அது அறிவு பிரகாசமா இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பிறப்பை உடையவர்களாக இருக்கிறாங்களா, இது காரண காரிய பிறப்புன்னு அர்த்தம். ரொம்பவும் மட்டமும் இல்லை, ரொம்பவும் ஒஸ்தியும் இல்லை, நடுநிலை. மூன்றாவது ஒரு பிரிவு தான் பக்குவ ஆன்மாக்கள், அது காரண பிறப்பு, காரண அணு, அக்னித்தன்மை நிறைந்தது. முதல்ல சந்திரத்தன்மை, அடுத்தது சூரியத்தன்மை, இங்க அக்னித்தன்மையை பற்றி பேசணும். அறிவு வடிவானவர்கள், ஆன்ம அறிவு சிறப்புடையவர்கள், ஞானிகள், கடவுளுடைய பக்தியில சிறந்தவர்கள், முற்பிறப்புகள்ல ஜீவகாருண்யம் நிறைந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து அவதார பிறப்புகள், இவங்கெல்லாம் காரண பிறப்பு தாங்க. வள்ளல் பெருமான் கூட ஒரு காரணம் தான், காரண பிறப்பு தான் அது. இப்படி ஆன்ம அறிவு இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய பிறப்பு, நல்ல பிறப்பு, ஞான பிறப்பு, காரண பிறப்பு. சன்மார்க்க தவசீலர்கள் எல்லாமே காரண பிறப்புடையவர்கள், ஜீவகாருண்யம் நிறைந்தவர்கள் எல்லாமே காரண பிறப்புடையவர்கள், அருட்ப திருமந்திரம் திருவாசகம் போன்ற நூல்களை ஆய்வு செய்கின்றவர்களும் அதன்படி வாழ்பவர்களும் காரண பிறப்புகள். இத்தகைய அணுக்களை தோற்றுவிப்பதற்குரிய தந்தையும் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் எத்தகைய புண்ணியம் செய்தவன், அவன் உடம்புக்குள் இத்தகைய அணு தோன்றுகின்றதென்றால், இத்தகைய கரு தோன்றுகின்றதென்றால் அந்த தந்தையினுடைய தவம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை நம்ம சிந்திக்கிறோம். சரி, இது 14வது பாயிண்ட். அடுத்தது 15வது பாயிண்ட் பாக்குறோம். அப்ப காரிய பிறப்பு சாதாரண மனிதர்கள், ஓட்டர்ஸ், சாதாரண காரிய பிறப்பு என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நல்ல பண்புள்ளவர்கள், நிறைந்த வருமானம் உடையவர்கள், 10 பேரை வச்சு வேலை வாங்குறவங்க, நிர்வாகிகள். காரண பிறப்புங்கிறது தவசிகள், ஆன்ம அறிவு மிகுந்தவர்கள், திரைத்தன்மை உடையவர்கள். இப்படி இந்த பிறப்புக்கு உள்ள வித்து யாருகிட்ட இருந்து வருதுன்னா, ஒரு தந்தைகிட்ட இருந்துதான் வருது. அப்படின்னா இந்த தந்தையின் தன்மையும் இங்கு சிந்திக்கப்பட வேண்டியிருக்குது. இந்த தந்தை எவ்வளவு புண்ணியவனாக இருக்கின்றான், அவனுக்கு பிறக்கும் குழந்தை எத்தகைய ஒரு நியாயத்தை பெற்றிருக்கிறது, எத்தகைய ஜட்ஜ்மெண்டை கொண்டு, எத்தகைய நீதி கொண்டு அது பூமியில் பிறப்பெடுத்தது அப்படின்னு நம்ம கண்ணால பார்த்தோம்னா இந்த உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் அப்படியே பாப்பீங்க நீங்க, வண்டி இழுக்கிறவன், கக்கூஸ் கழுவுறவன், டாக்டர், என்ஜினியர், சுத்த சன்மார்க்கி, தவசி, வல்லல் பெருமான், மாணிக்க வாசக பெருமான் போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த மக்களுடைய எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ காரண பிறப்புடையவர்கள் கம்மியா இருக்காங்க. இதெல்லாம் உங்களால் இப்போ பார்க்க முடியுது. ஒரு அப்படியே ஒரு அவுட்லைன் பார்க்குறீங்க. சிருஷ்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஓ, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பிரசிடென்ட்கள் இருக்கிறார்கள், இப்படி ஒன்னு ஒன்னா நீங்க அப்படி பாக்குறீங்க. காரண பிறப்புங்கிறது ஞானத்தை குறிப்பதாக இருக்கிறது, அருளோடு பிறப்பதை குறிப்பதாக இருக்கிறது, இறைவனுடைய காரணாகினி நிறைந்தவர்களை குறிப்பதாக இருக்கிறது, மிக முக்கியமாக அக்னி தன்மையுடையவரை குறிப்பதாக இருக்கிறது, சந்திரத்தன்மை காரியம், சூரிய தன்மை காரியம், சந்திரன தன்மை காரண காரியம், அக்னித்தன்மை காரணம். நம்முடைய அதை சொல்லி மாற்றி சொல்லியிருந்தா கூட நீங்க திருத்திக் கொள்ளுங்க. சந்திரன் என்பது காரண காரியன், சூரியன் என்பது காரியன், அக்னி என்பது காரணன். இப்படி மூன்று நிலைகள். சந்திரனுக்குள்ள சூரியனும் இருக்கு, அதனால அது காரண காரியன், அது காரண காரிய பிறப்பு. அந்த சந்திரனுக்குள்ள சூரியன் இருக்குங்கிறது எப்படி ஒரு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு சூரியனுடைய ஒளிய பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அந்த சந்திரனுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் சந்திரனையும் அக்னியையும் ஒன்றுபடுத்துகின்ற பொழுது சூரியன் தோன்றும் என்பது ஒரு ரகசிய யோக நெறி. இத இப்ப நான் இந்த நேரத்துல சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன இந்த காரண காரியங்கிறதுக்காக ஒரு செய்தியை சொல்லணுமேங்கிறதுக்காக நான் சொல்றேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது இப்ப தேவையில்லை. சந்திரனனை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனை நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியோடு சேர்த்தால் அது சூரியனாக மாறிவிடும். இது யோக ரகசியம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த ரகசியம் தெரியாம சன்மார்க்கத்துல வீணா போனவங்களுடைய எண்ணிக்கை 99.99999% பேசியே சன்மார்க்க பொழுது கழித்தவர்கள். அவங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க உடனே இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எனக்கு சந்தேகம் தெரிஞ்சுக்க சொல்லுங்கன்னு சொன்னா கூட என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்க தஞ்சாவூருக்கு வந்தாதான் நான் சொல்லுவேன். ஓகே, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்படி அருட்சக்தியின் சமூகத்துல அமுத காற்று விளங்குது இல்லையா, அதுதான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய மூன்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த அருட்சக்தி சமூகத்திலிருந்து வீசக்கூடிய அமுத காற்றுல உள்ள அணுக்களும் மனித அணுக்களும் ஒன்றுபட்டு ஐந்து வகையான சிருஷ்டிகளை தோற்றுவிக்கிறது. ஐந்து வகையான சிருஷ்டி. சிருஷ்டின்னா நான் சொல்றேன் பிறப்புன்னு அர்த்தம். இப்ப இந்த ஃபைனல் பாயிண்டா வச்சுக்குவோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அமுத காற்றிலிருந்து தோன்றக்கூடிய அணுக்களும் மனித உடம்பில் ஆகாயத்தில் ஆகாயஸ்தானத்தில் தோன்றுகின்ற அணுக்களும் ஒன்று கூடி பிறப்பினை உண்டாக்கும் ஐந்து வகையான அணுக்களை தோற்றுவிக்கிறது. நீங்க என்ன சொல்லலாம், வந்து ஒரு நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுது, ஐந்து வகையான அந்த ஸ்பெர்ம் வந்து உருவாகுதுன்னு நான் சொல்லலாம். சிம்பிளி நம்ம இப்ப உள்ள விஞ்ஞானத்துல சொல்லணும்னா, இந்த ரெண்டு அணுக்களும் சேர்ந்து மனிதனுடைய ஸ்பெர்ம்ஸ்ல அந்த 5 different ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. ரொம்ப இதுதாங்க நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட மத்ததெல்லாம் நீங்க அப்படி கடந்து வாங்க, வேகமா கடந்து வந்துட்டு இதை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. என்ன மீண்டும் சொல்றேன், அமுத காற்று வீசுகின்ற நேரத்தில் அமுத காற்றில் உள்ள அணுக்களும் மனிதனுடைய பிராண காற்றில் உள்ள அணுக்களும் ஒன்றுபட்டு ஐந்து வகையான உயிர்கருக்களை ஸ்பெர்ம்ஸ் ஐந்து வகையான உயிர்கருவை தோற்றுவிக்கிறது. இதுதான் இன்றைய தலைப்பின் ரகசியம். 5 different sperms. ஃபைவ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ், அந்த அஞ்சு குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல சிருஷ்டி நியாயம், த ஜட்ஜ்மெண்ட், ஐந்து வகையான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல் வகை கரு, இரண்டாம் வகை கரு, மூன்றாம் வகை கரு, நான்காம் வகை கரு, ஐந்தாம் வகை கரு, ஐந்து கருன்னு வச்சுக்கோமே. இது ஆணுகிட்ட இருந்து வெளிப்படுகின்ற கரு. இந்த முதல் வகை கரு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து இப்ப காரிய உஷ்ணம்ங்கிறது சூரியனை குறிக்கிறது. இந்த காரியன் சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காரியப்படுத்துறவன் யாருன்னா, உடம்புல அணுக்களாக உயிர் அணுக்களாக வெளிப்படுகின்றவன் சூரியன். இந்த சூரிய கிரண ஆற்றல் வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னா இருக்காது. ஏசிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு கொழுப்பு அதிகமாகி நல்லா குழந்தை இருக்கிற மனுஷன் இருக்கான, அவனுக்கு விந்து சக்தி நல்லா இருக்காது. அதாவது ஐ மீன் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரிய கிரண ஆற்றல் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தங்க. சூரிய கிரண ஆற்றல் குறைஞ்சி போறதும் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் குறைஞ்சி போறதும் வேற வேற இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். அப்படி அந்த மாதிரி ஒரு கணவனை பெற்ற திருமண தம்பதிகளுக்கு மருந்துகள் கொடுத்து அவன் கொழுப்பெல்லாம் குறைச்சி ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அதிகப்படுத்தி ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. இது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இது அனுபட்சம்னு பேர், அணு சாதாரண அனுபட்சம், அனுபட்ச சிருஷ்டி. இது மருந்து கொடுத்து அப்படி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஆறு மாசம், ஒரு ஆறு வயசு, அஞ்சு வயசு, ஆறு வருஷம் வரைக்கும் வந்து காத்து இருந்து படாத பாடுபட்டு அந்த சாமியை வேண்டி இந்த சாமியை வேண்டி ஒரு புள்ள பிறக்கும். இது வந்து ஒண்ணும் இல்லைங்க, அனுபட்ச சிருஷ்டி. இது பக்குவமான, இது பக்குவம் இல்லைங்க, அது அப்பக்குவம்னு பேர். அப்பக்குவம்னா நல்ல குவாலிட்டி இல்லை. சரி, அப்போ வந்து மருந்து இல்லாமல் நல்ல ஒரு நல்ல யங் மேன் யங் கேர்ள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்குது, இது நேச்சுரலா அது நடந்தது. இது வந்து அனுபத்த சிருஷ்டியிலேயே பக்குவம் உடையது. இப்போ பக்குவம்னா என்ன, அப்பக்குவம் என்ன என்னன்னு தெரியுது. இது தானா பிறக்குது, அது பிறக்க வச்சது. இதுக்கு சொந்த புத்தி எல்லாம் இருந்துச்சு, உடம்பு நல்லா பார்த்துக்கிச்சு. அது சொந்த புத்தி இல்லை, சொல் புத்தியும் இல்லை, மண்டு, அது போன ஜென்மத்தில் உள்ள வினைகள்னால அப்படி இருந்துருச்சு, அறிவு இல்லாமல் போச்சு. ஏதோ ஒண்ணு அப்படி மருந்து கொடுத்து பிறந்தது ஒண்ணு, மருந்து கொடுக்காம தானா பிறந்தது ஒண்ணு. மருந்து கொடுத்து பிறந்தா பக்குவம், மருந்து சாரி மருந்து கொடுக்காம பிறந்தா பக்குவம், மருந்து கொடுத்து பிறந்தா அப்பக்குவம்னு வச்சுங்களேன், சிம்பிளா. அடுத்தது இரண்டாவது நிலையில பரமானுபட்சம், முந்தி அனுபட்சம், அனுபட்சத்துல சிருஷ்டி, அனுபட்சத்துல உள்ள வருகின்ற பிறப்புன்னு பார்த்தோம். இப்போ இரண்டாவது நிலையில பரமானுபட்சம் சிருஷ்டி. இது இப்படியாப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் தவசிகள். இவர்கள் இந்த வந்து கடவுளுடைய கருணையினால புருவ மத்திக்கு மேல விந்துஸ்தானத்துல வாழ்றவங்க. இவங்க விந்துஸ்தானம் நாதஸ்தானத்துல வாழ்றவங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பரவிந்து பரநாதத்துல தொடர்புடையவர்களா இருப்பாங்க. உடம்புல உள்ள உருவத்திலிருந்து விடுபட்டு, தத்துவங்கள்ல இருந்து விடுபட்டு பரதத்துவத்தோட வாழ்கின்ற மக்கள். இவர்களுக்கு வந்து வந்து குழந்தை உண்டாகிறதுக்குள்ள கரு உங்க உடம்புல இருக்கும். அது உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுக்கள்லயும் கலந்து ரெடியா இருக்கும். இவங்க போய் யாரேன்னு ஒரு பெண்ணை மனசால அப்ப இது பண்ணி அதை கையில தொட்டாங்கன்னு வச்சுக்கலாம், தொட்ட உடனே கரு உண்டாயிடும். அவ்வளவு ஆற்றல் அந்த கரு வந்து உடம்பினுடைய எக்ஸ்டர்னல் பாடியில கூட விளங்கிக்கும். இவங்க தொட்ட போதே கருத்து இருக்கிறோம். அடுத்தது இது வந்து ஒரு பக்குவம் இல்லைங்க, தொட்டாதானே பிறக்குது அப்படின்னு சொன்னா அது நல்ல குவாலிட்டி இல்லையா, அது அப்பக்குவம். அப்ப பக்குவம் உடையவங்க கண்ணால பார்த்தாலே கர்ப்பமாயிருவாங்க. பக்குவம் உடையவர்கள் கண்ணால் பார்த்த உடனேயே கர்ப்பத்தை தோற்றுவிப்பவர்கள். மூன்றாவது சம்புபுத்த சிருஷ்டி. இதுல அப்பக்குவமே கிடையாது. அதான் இவங்க வந்து இந்த சம்புபுத்த சிருஷ்டிக்கும் விபுபுத்த சிருஷ்டிக்குன்னு ரெண்டு இருக்கு. இது வந்து சம்புபுத்த சிருஷ்டியில இருக்கிறவங்களுக்கு அப்பக்குவம் என்கின்ற டிஸ்குவாலிபிகேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாமே தேர் ஆல் குவாலிஃபைடு. அவங்க மனசால ஒரு குழந்தை உண்டாகணும்னு கருணையோட நினைச்சாங்கன்னா கரு உண்டாயிடும். வள்ளல் பெருமானுடைய அம்மா வந்து ஒரு ஞானிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, அந்த ஞானி நல்லா சாப்பிட்டாரு, சந்தோஷமானாரு, ஒரு மனசால நினைக்கிறாரு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஞான குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாரு. நினைச்ச உடனே அந்த அம்மா கரு விட்டுறாங்க. இதுக்கு காரணம் வந்து எல்லாம் வல்ல அருட்சக்தி, அப்படிதான் அதை நீங்க பார்க்கணும். அது வந்து இந்த உடம்புல அவருடைய உடம்புல நிறைஞ்சி இருந்து அவர் அறிவுல சிந்திச்ச உடனே, மனசுல சிந்திச்ச உடனேயே வள்ளல் பெருமானுடைய தாயாருக்கு வந்து கரு தோன்றியது. அதுதான் அவதாரம், அது சிவனுடைய கருணையினால் தோற்றுவிக்கப்பட்டது. இதுதாங்க சம்பூபத்த சிருஷ்டி. நாலாவது இருக்குது விபுபட்சம். யாருக்காவது குழந்தை பிறக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து குந்தி தேவி வந்து சூரிய பகவானை நினைச்ச உடனே வந்து 3¾ நாளிகையில குழந்தை கர்ணன் பிறந்தான் அப்படிங்கிறது, அது என்ன? அது அது வியாச மகரிஷி சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஞானிகள் வந்து ஒரு அப்படி பார்த்து அப்படி பார்த்துட்டாங்க, மனசால நினைச்சிட்டாங்கன்னா 90 நிமிடத்துல குழந்தை பிறந்துடும். கர்ப்பமே 90 நிமிஷம் தான். கரு உற்பத்தி ஆகி 1.5 மணி நேரத்துல முழு குழந்தைய பிறந்துடும். இப்ப 5வது ஒரு பட்சம் இருக்கு, அதான் பிரகிருதி பட்சம். பிரகிருதி பட்சம்ங்கிறது உடனே ஒரு மனுஷனை தோற்றுவிக்கிறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவினாசியில ஒரு முதல்ல ஒரு பையனை வந்து முழுங்கிருச்சு. சுந்தரர் பெருமான் ஒரு குறிப்பிட்ட காலம் தள்ளி, அது ஏதோ ஒரு வருஷம் இருக்கு, அது தாண்டி அங்க போயிருக்கிறாரு. அந்த குழந்தைய வேணும்னு கேட்ட உடனே முதலை வாயிலிருந்து அந்த வயதுள்ள குழந்தை மீண்டும் வெளிப்பட்டது அப்படின்னு நீங்க உங்களுக்கு சில சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மயிலாப்பூர்ல ஒரு பெண் தன்னுடைய மகளுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு வந்து நீர்ல கரைப்பதற்காக குளத்தருகில வந்து அழுதுட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த கோயில்ல மயிலை கபாலீஸ்வரர் கோயில்ல திருவிழா கோலம் பூண்டிருக்கு. அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் பாக்குறாரு. ஏமா அழறிங்கன்னு கேக்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய மகள் இந்த விழாவை பார்க்க முடியாம இறந்துட்டா, அது எனக்கு வருத்தமா இருக்கு, அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பெண் சொன்னாங்க, வள்ளல் பெருமான் கேட்டாரு, உன் மகள் உயிரோடு வந்தால் நீ அழமாட்டியா? ஆனா அழமாட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஒரு பதியம் பாடி வள்ளல் பெருமான் அந்த எலும்ப பெண்ணுருவாக மாற்றி கொடுத்த உடனே அந்த அம்மா சந்தோஷம் அடைகிறாங்க. வள்ளல் பெருமான் இந்த செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு செய்திய நமக்கு சொல்றாங்க. இது எல்லாருடைய மனசுலயும் சிருஷ்டி நியாயத்துல இந்த செய்தியை சேர்க்கணும். இந்த நியாயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெய்வீக தீர்ப்புக்கு ஒரு வழிவகுக்கும், தெய்வீக பிறப்புக்கு வழிவகுக்கும், நம்ம பிறப்புக்கும் வழிவகுக்கும். அத்தனை ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. என்ன சொல்றாங்க வள்ளல் பெருமான், அந்த அம்மா வந்து சிவபெருமான வழிபட்டாங்க, திருஞான சம்பந்த பெருமானும் சிவபெருமான மேல பாடினாரு, சிவபெருமான் மேல பாடும்போது அந்த அம்மாவும் சிவபெருமான வழிபட்டாங்க, அதனால அந்த பெண் அந்த அந்த எப்ப இறந்தாங்களோ அந்த வடிவம் பெற்று பிறந்தால் தோன்றினால், அதே சமயத்தில் அந்த தாய் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை போற்றி இருந்தால் அந்த பெண் தெய்வ வடிவம் கொண்டு பிறந்திருப்பாள் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. இந்த செய்திய 1 கோடி முறை நீங்க சிந்திச்சாதான் இதனுடைய ஆழம் புரியும். எத்தன்றவ 1 கோடி முறை சிந்திக்கணும் நான் சொல்றத. திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநாமம் சொல்லி அவள் வணங்கியிருந்தால் அந்த மகளின் வடிவம் பெண்ணாக இல்லாமல் தெய்வ வடிவத்தோடு பிறந்திருப்பாள், அவளுக்கு முத்தி கிடைச்சிருக்குமா அப்பவே. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம் வள்ளல் பெருமானார் சொல்கின்றார் என்றால் ஞானிகளுடைய பெருமை இங்கே 1000 கோடி முறை சிந்திக்கத்தக்கது. திருஞான சம்பந்த பெருமான் பேர சொல்லியிருந்தா நடந்திருக்கிறது வேற, அந்த அம்மா சிவபெருமான் பேர சொல்லிட்டாங்க. திருஞான சம்பந்த பெருமான் பேர சொல்லியிருந்தா அந்த அங்க அங்க அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு வந்து பெரும் கடமை வந்துருச்சு. ஐயோ நம்ம புள்ள பேரை சொல்லித்தானே திருட்டாளவ, நம்ம புள்ள பேர் சொல்லிட்டாங்களா அப்படின்னுட்டு அதுக்கு மேல உள்ள கருணையே இறைவன் செஞ்சாகணுமா. அடியாருடைய பெருமையை அளவிட முடியாது என்று இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். எதற்காக? நாம தெரிஞ்சி அந்த நமக்கு வரக்கூடிய சிருஷ்டியை நாமே தீர்மானித்துக் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான், அதை புரிஞ்சுக்கணும். ஆக இப்படி ஐந்தாவது வந்து பிரகிருதி பட்சம், உடனுக்குடன் ஒரு மனிதனை உருவாக்க முடியும், அத்தகைய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு, சிந்தித்த பொழுதே பிறப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு, தொட்ட போதே பிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு, எண்ணிய போதே பிறவியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம் ஞானிகளுக்கு உண்டு. இந்த சிருஷ்டி நியாயம் என்கின்ற ஒரு தலைப்புக்குள் ஞானிகளுடைய அளவற்ற பெருமையை நம் வள்ளல் பெருமான் புகுத்தி இருக்கின்றார்கள். இத்தகைய ஆற்றல் அனைத்தையும் தவத்தாலும் அமுத காற்றினாலும் பெற்றவர்களே சுத்த சன்மார்க்க ஞானிகள். அருளாற்றலால் சுத்த பிரணவ ஞான தேகங்களை ஒரு கணத்திலும் கூட, ஒரே கணத்தில் கூட, ஒரு செகண்ட்ல பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காங்க. நமக்கும் இத்தகைய நிலைகள் வாய்க்கும், நல்ல பிறப்பும் வாய்க்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தலைப்பில நம்ம சாமி வந்து இதை எழுதியிருக்காங்க. 19வது பாயிண்ட், வள்ளல் பெருமானுடைய தாயார் ஒரு ஞானிக்கு உணவிட்டு வள்ளல் பெருமானை பெற்றார்கள். வள்ளல் பெருமானை வழிபட்டு அமுத காற்றை சுவாசித்து அமுத அணுக்களை உடம்பினில் தோற்றுவித்தால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. அந்த அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல, அமுத காற்று வீசுகின்ற நேரம் அந்தந்த ஊர்ல அந்தந்த நாட்டுல காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2:12 இப்படி அமுத காற்று அந்த உடம்புல வந்து புகுந்து கொண்டால், நம்ம அந்த நேரத்தில் நம்ம தவம் செய்தால் நம்ம நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என சிந்திக்க வேண்டும். வித்தில்லாமலே விளைவு செய்ய வல்லவர் நம்முடைய வல்லர். வித்தில்லாமலே விளைகிறதுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கையால தொடாம சிந்திக்கும் போதே பிறப்பு தோன்றது வள்ளல் பெருமான் நினைச்சாருன்னா. விதை போட்டு முளைக்கிறதுங்கிறது ஒண்ணு, விதை போடாமல நேரடியா வந்து ஒரு மனுஷனை உருவாக்குறதுங்கிறது ஒண்ணு. அத்தகைய ஆற்றல் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்மார்க்கு அடியார்களை எல்லாம், தன்னை நம்பினவங்களை எல்லாத்துக்கும், தன்னுடைய நெறியை பின்பற்றியவர்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கிறாரு. ஆன்மாகாசம், ஆன்மாகாசங்கிறது என்ன? கடவுள் சமூகத்துல விளங்குறது ஆன்மாகாசம். ஆன்மாகாசங்கிறதுல வந்து என்ன, ஒவ்வொரு அணுக்களும் ஆன்மாக்கள் தான். எதுக்கு அங்க போய் இருக்குது ஆன்மாகாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இறைவனுடைய தன்மையோட இருக்கு. ஆன்மாகாசத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே இறைத்தன்மையோட தான் இருக்குது. அது பிறப்பெடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வள்ளல் பெருமான் போறாருன்னு வச்சுக்கலாம், இங்க அங்க போய் நம்ம சன்மார்க்க அடியார்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு அப்படி பாப்பாரு. எல்லாம் அணுக்களா இருக்கும். அவரு கையால ஒரு அசைப்பாரு, அசால்ட்டா அப்படி, அதுக்கு விசிறும்பித்தல்னு பேரு. அப்படி ஆட்டின உடனே, கை ஆட்டின உடனே எல்லாம் சேர்ந்து போய் பிறப்பெடுத்துரும் ஒரே நேரத்துல. அவருடைய அடியார்கள் பூராவும் ஒரே நேரத்துல பிறப்பெடுத்து வைக்கிறதுக்கு வள்ளல் பெருமானுக்கு அருளாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? அருட்ஜோதி ஆணேன் என்று அறியப்பாமரசு. அருட்ஜோதி ஆணேங்கிறதும் அருட்சக்தி ஆணேங்கிறதும் வேற வேற இல்ல. அத்தகைய அருளாற்றலை பெற்றவர் நம் வள்ளல் பெருமான், அருட்பெருஞ்சோதியை பெற்றவர் நம் வள்ளல் பெருமான். ஆகவே அதிகாலையில் அந்த அமுத காற்று வீசுகின்ற குரு அந்த குரு பிரம்ம முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்துல நாம தியானம் பண்ணி வள்ளல் பெருமானை உள்வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். வருக 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 என வரவேற்க வேண்டும். வந்தருள் புரிக, விரைந்திரு தருணம் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டோம்னா அவர் சொன்ன, அவர் சொன்னார்ல கடைசியா, நான் இப்போ இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், நீ எல்லோரு உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன்னு சொன்னார்ல, சாமி என் உடம்புல வந்து புகுந்து கொள்ளுங்க. இது அமுத காற்று வீசுகின்ற நேரம், அருட்சக்தி விளங்குகின்ற நேரம். இந்த நேரத்துல உங்களை நினைச்சு 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 தவம் பண்றேன், எனக்கு உள்ள வந்துருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு இளமையான மனித வடிவத்தை உடனடியா தர்றது கூட நம்ம சாமி நினைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் நம்ம சாமி கிட்ட இருக்கு. வித்தில்லாமலேயே விளைவு செய்யக்கூடியவர் நம்முடைய பெருமானார். அப்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் எத்தகைய பிறப்பு அமையணும்னுட்டு இப்ப இந்த சத்சங்கத்தை கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு தோன்றும், நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்படி அமையக்கூடாதா, ஏன் நமக்கே அமையக்கூடாதா, நமக்கு ஒரு பிறப்பு இருந்து இப்படி அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், இப்பயே நல்ல பிறப்பு அமைஞ்சிருக்குது, நாம இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும், அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுபடணும், ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாம நேரம் நிக்கணும், தவத்துல நிக்கணும், நல்ல ஒழுக்கத்துல இருக்கணும், நல்ல உயர்கதியை நம்ம பெறணும் அப்படின்ட்டு நம்ம வந்து முயற்சி எடுக்கணும். வள்ளல் பெருமான் ரகசியம் சொல்றாரு, ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல ஆதி செயற்கையா. நாம் இப்படி தாழ்ந்த கதி பெற்றிருக்கோமே, இது நம்ம இதுக்கு ஒண்ணு, இது ஒண்ணு இயற்கையானது இல்ல, நாமளா ஏற்படுத்திக்கிட்ட செயற்கை. நாம விரும்பினா மேல போலாம், நாம விரும்பினா கீழே போலாம். யாருக்குமே மேல போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களை தடுக்க முடியாது, கீழே போகணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அவங்களை தடுக்க முடியாது. ஆகையினால நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இயற்கையில அந்த ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு அருட்பெரு ஜோதியாகவும் அருட்ஜோதியாகவும் விளங்குகின்ற வள்ளல் பெருமானை நாம வந்து விடாம பிடிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நேரத்துல அவரு இந்த ஆன்மாகாசம் சொல்லக்கூடிய கடவுளுடைய சமூகத்துக்கு போய் நம்மளை எல்லாம், நம்மளுக்கு முன்னாடி இறந்தவங்களை எல்லாம், இந்த சன்மார்க்க அணுக்களை எல்லாம் ஒரே நேரத்துல பிறக்க வச்சு நம்மளை எல்லாம் என்ன பண்ணுவாரு, ஒன்று சேர்ப்பாரு. அவரே சன்மார்க்க சங்கத்துல வந்து நிற்பாரு, கூடி குலாவுவாரு. அத்தகைய ஒரு செய்தியே இந்த இந்த சிருஷ்டி நியாயத்துல நம்மளுக்கு சொல்றாரு. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்கணும், அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல என்ன நினைக்கணும், தியானம் பண்ணணும், தவம் செய்யணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய உண்மைகளை நம்மள்கிட்ட பேசியிருக்காரு இதுல அந்த சிருஷ்டி நியாயத்துல. அப்படி செஞ்சோம்னா தன்மார்க்க அன்பருடைய ஜனத்தொகை இந்த உலகத்துல எப்பொழுதும் பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்துல அவர் பிறப்பு கொடுத்துருவாரு, எல்லா மக்களையும் ஒரே நேரத்துல பிறக்க வைப்பாரு. இன்னொரு பிறப்பு எடுத்தாலும் நாம எல்லாம் சந்திக்க போறோம், அப்ப நம்ம வள்ளல் பெருமான் தான் ஆட்சி பண்ணுவாரு. இப்படி ஜனத்தொகை எல்லாம் இப்ப வந்து இப்ப அதிகமாகிட்டு இருக்கிறது காரணம் வள்ளல் பெருமான் தான், சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் புதுசு புதுசா தோற்றுவிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப வந்து ஜனத்தொகையினுடைய அளவு கூடிட்டு இருக்கு. வருங்காலத்துல சன்மார்க்க உலகம் ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இன்னொரு ரகசியம் சொல்றேன். பெருமான் சொல்றாரு 5631வது பாட்டுல, யான் புரிதல் வேண்டும் கொள் இவ்வுலகில் செத்தாரை உன் புரிந்து மேல உயிர்ப்பித்தல். என்னப்பா அது, இந்த சன்மார்க்க உலகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து செத்து போயிட்டாங்களே, சன்மார்க்க சன்மார்க்குன்னுட்டு சாகு முறை சன்மார்க்கின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணாரு, எல்லாம் செத்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாம் கூட பிறப்பெடுக்க வைக்கிறாரு நம்ம வள்ளல் பெருமான். அப்படி செத்து போனவங்களெல்லாம் மீண்டும் உடம்ப கொடுத்து ஊன் புரிந்து மேல உயிர்ப்பித்தல், மீண்டும் அதே அறிவு அதே ஞானம் முன் பிறப்பினுடைய ஞாபகம் இவ்வளவையும் கொடுத்து பிறக்க வைக்கிறதுக்கு வள்ளல் பெருமான் தயாரா இருக்கிறாரு. இவ்வாறு பிறக்க வைக்கிறதுக்கு வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளால், எல்லாம் வல்ல அம்பலத்தானுடைய திருவருளால, அருட்பெருஞ்சோதியின் திருவருளால, நான் மேல் போர்த்த கம்பளத்தாலாகும் கழித்து, நான் தான் அதை உயிர்ப்பிக்க வேண்டுமா இந்த மக்களை எல்லாம், வேணா வேண்டாம், நான் கம்பளம் போத்திருக்கேன்ல அதுல ஒரு முடியே அதை செஞ்சிடும். மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை இல்லப்பா. நான் போட்டிருக்கேன்ல உள்ளன் இது சால்வ, அந்த உள்ளன்ல இருக்கக்கூடிய ஒரு உள் ஒரு முடி, அந்த முடியே தன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. யான் புரிதல் வேண்டும் கொள், நான் செய்யணும் அவசியம் இல்லையா, இந்த உலகத்துல செத்து போனவங்க எல்லாம் சன்மார்க்கத்துல வாழ்ந்தவங்க, என் மேல அன்புடையவங்க, என் வழியில வந்தவங்க, என் நெறியில விரும்பினவங்க, என் நெறியில வந்து விரும்பி இருந்துட்டு பின்னாடி விலகி போனவங்க, அத்தனை பேரையும் மீண்டும் உடம்பு கொடுத்து பழைய ஞாபகத்தை எல்லாம் கொடுத்து பழைய தோற்றத்தை கொடுத்து பழைய அறிவும் கொடுத்து புதுசா உள்ள அறிவும் கொடுத்து மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். எதனால் என்றால், நான் போய் செய்ய வேண்டியதில்லை, நான் போற்றி இருக்கின்ற உள்ளன் சால்வையில் கம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடி நினைத்தால் போதும், அத்தனை பேர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள். அப்படின்னா பார்த்துங்க, வள்ளல்பெருமானுடைய அருளாற்றல் எப்படிப்பட்டதுன்னு. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய அடியார்களாகிய நாம் மீண்டும் பிறக்க முடியும். அவ்வாறு பிறக்கும் போது அந்த தகுதி மூன்று விதமாக இருக்கிறது. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு இருக்கு. அதையும் தாண்டி கர்ம தேகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொள்ளாம விட்டா கர்ம தேகம். புரிஞ்சிட்டா முதல்ல சுத்த தேகம், அடுத்து பிரணவ தேகம், அடுத்து ஞான தேகம். முழுமையா குறிச்சிட்டம்னா எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்துல கிடைச்சிடும். சுத்த, பிரணவ, ஞான தேகம்லாம் கிடைச்சிடும். இவ்வளவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லோருக்கும் அரிதானது. சன்மார்க்க உலகத்திற்கு இது எளியது. எல்லா சன்மார்க்கிகளும் ஒழுக்க நெறியில செல்லும்படி பெருமான் சொல்றாரு. அப்படி செல்லுகின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் நல்ல பிறப்பு உண்டு. அது வள்ளல் பெருமான் அப்படி நினைச்ச மாத்திரத்துல ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிறக்க போகிறோம். அப்படி அந்த பிறப்பை எதிர்பார்த்து நம்மால் இயன்ற அளவு காலையில அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல இந்த தவத்தை செய்யணும். அப்படி செய்தோமானா மீண்டும் நாம் அனைவரும் பிறப்போம். இந்த செய்தியை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க, வள்ளல் பெருமான் இடத்துல அன்பு வச்சிருக்கவங்க, அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பிறக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு ரகசியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அமுத காற்று வீசுகின்ற பொழுது வள்ளல் பெருமானை அழைத்து, அருட்சக்தியாக அருட்ஜோதியாக விளங்குகின்ற வள்ளல் பெருமானை அழைத்து, தமது உடம்புக்குள், தமது பிராணனுக்குள், தமது மூச்சு காற்றுக்குள் இழுத்துக் கொள்வார்கள். இந்த உடம்பில் பதித்துக் கொள்வார்கள். அத்தகைய ஆற்றல், அத்தகைய அறிவு சுத்த சன்மார்க்குகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை வழங்கியவர் நம் வள்ளல் பெருமான். அவருடைய திருவடி பணிந்து இந்த அற்புதமான கல்வியை உள்வாங்கிக் கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிருஷ்டி நியாயம், அல்லது சிருஷ்டி தீர்ப்பு, அல்லது டிவைன் ஜட்ஜ்மெண்ட். நன்றி, வணக்கம். ஐயா, ஹலோ
ஐயா, ஹலோ
ஐயா, நான் முடிச்சிட்டேன் ஐயா.
ஓ, சரி சரிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பீச்சுங்க. ரொம்ப ஆழ்ந்து ஆழ்ந்த கருத்தெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது.
நல்லா கேளுங்க
கோபி. நம்ம டிஸ்க்ளைமர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேள்வி ஆரம்பிக்கலாம்.
சரி, பண்ணலாம்.
நன்றி, நன்றிங்க.
டிஸ்க்ளைமர் பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இன, மொழி மற்றும் வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றிய அவையில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாருமல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாகவும் பேசவும் மற்றும் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி, நீங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாம்.
நன்றி பிரசன்னா. ஐயா, என்னோட கேள்வி வந்து, நீங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த சமயத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து வள்ளலார் வந்து தியானத்துல வந்து உரைநடையில ஒரு டாபிக் சொல்லியிருக்காருங்க. அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது?
ஓ, அது அது ஒண்ணு இல்ல. அது தியானம்ங்கிறது வந்து நிராதார தியானம்ங்கிறத நம்ம சொல்லணும். அதை நான் ஒரு தனி டாபிக்கா வச்சுக்கிறேன். வந்து இப்ப நிராதாரமா இருக்குது. ஒரு நம்ம வள்ளல் பெருமான் ஒரு படம் போட்டு ஓம்னு போட்டு செஞ்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி செஞ்சுக்கணும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஒரு எளிய வகையில வந்து யாதொரு சிந்தனையும் இன்றி நல்ல அதை பண்ணிக்கணும். வள்ளல் பெருமான் சொல்றாரு விண்ணப்பத்துல, விண்ணப்பத்துல அவர் சொல்றாரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் விளங்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், அவனை யார் ஒருத்தர் கருத்தின் கண் கருதி வழிபாடு செய்தாலும், இந்த ஒரு வாசகத்தை இத நீங்க உங்களுக்கு இது புரியுதுன்னு சொன்னா போர்மானது எனக்கு அவ்வளவுதான். கருத்தின் கண் கருதி யார் வழிபாடு செய்தாலும் அவன் கருத்தின் கண் எழுந்தருளுகிறான். இதுதாங்க இந்த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் சன்மார்க்கம். ஐயாக்கு இது புரியுதான்னு பற்றி எனக்கு சொல்லுங்க. இதுல சந்தேகம் தான் நீங்க இப்பயே கேட்கணும். அதுல
ஒரு சில அர்த்தங்கள் புரியுதுங்க, பட் இது எதுன்றதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு இறைவன் எங்க இருக்கிறானா, இருக்கிறான் அவனை எப்படி அவனை கருதணும், எப்படி கருதலாம், தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக எப்படி கருதினாலும் அவன் அப்படியே வந்து அருள் செய்யறாங்கிறாங்க. எவ்வண்ணம் வேண்டிக்கணும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம்னு சொல்றாரு வள்ளல் பெருமாள். நிறைய அதுல வந்து என்ன சொல்றாரு பெருமாள், கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் அறிவார் அறிகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கடவுள். நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்க உருவத்தை எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்றாரு நீ உருவத்தை பார்த்துதான் வணங்கி உனக்கு நம்பிக்கை ஏற்படுதா, உருவத்துல வழிபாடு எவ்வளவு பெரிய கருணை தெரியுங்களா அது. அது மாதிரி எந்த வகையில பார்த்தாலும் அந்த வகையில வந்து இறைவன் இறங்கி அருள் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருத்தின் கண் கருதி வழிபாடு எவ்வாறு கருத்துல கருதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதெது விரும்பினும் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதி. ரொம்ப பெரிய விஷயம் இதுதான். யாரெல்லாம் எந்த வகையில வந்து கேட்டாலும் அந்த வகையில இறைவன் அருள் செய்யறான். வந்து ஏதேனும் ஒரு விருப்பத்தை வச்சுக்கலாம், அந்த விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த கருதுகின்றதோறும் இறைவன் உள்ள புகுந்தரேன்னு சொல்றாரு. அது உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருள பெற்றோம். நான் ஏன் இதை நான் என் சொந்த வாசகத்துல சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த உண்மை கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவருடைய பிரகாசம் எங்கும் நிறைஞ்சிருக்கு, இதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். இதே பிரகாசம் நம்ம ஆன்மாவுக்கு இருக்குதா சொல்லுங்க ஐயா, இருக்குதா? இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு சூடு இருக்கு, அக்னி இருக்கு. நம்ம முன்னாடியே நான் இதெல்லாம் பார்த்தேன், காரண அக்னின்னு நான் பாடம் நடத்தியிருக்கேன். எல்லார் உடம்புலையும் கை வச்சு பார்த்தா சூடு இருக்கும். அந்த சூடு இருந்தா நம்ம உயிரோட இருக்கோம், நம்ம அந்த சூடு இல்லைன்னா உயிர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த சூடு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, அத ஒரு விறகு வச்சு எரிச்சு அந்த சூடை கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. இல்ல வந்து வேற எந்த வகையிலயாச்சும் வந்து நம்ம உடம்புல அந்த சூடை உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது. ஏன் உண்டாக்க முடியாது அப்படின்னு கேட்டா, அது காரண அக்னி, அது காரண அக்னி. அந்த காரண அக்னியும் இறைவனிடத்துல விளங்குகின்ற காரண அக்னியும் சேம் குவாலிட்டி, சேம், ரெண்டும் வேற வேற இல்ல. இந்த காரண அக்னியுடைய தன்மையும் இறைவனுடைய காரணாகினி தன்மையும் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆன்மாவின் இயல்பும் இறைவனுடைய பேரான்மாவின் இயல்பும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால இறைவனுக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை தன்னளவு உயர்த்த வேண்டும் என்பது அவனுக்கு விருப்பமா இருக்கு. அதுக்குதான் அவன் ஒரு திருநடம் புரிகின்றான். என்ன திருநடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவானந்த ஒருமை திருநட செய்கையை எல்லா உயிர்களும் இன்படைதல் பொறுத்து செய்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். மிக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான உண்மை. ஒண்ணு இல்லை, எளிமையா சொல்லணும்னா இறைவனுடைய இயல்பும் ஆன்மாவுடைய இயல்பும் ஒண்ணுதான். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த அமுத வேலையில நம்மை போன்ற சன்மார்க்க அன்பர்கள் இதை வயிறு சுத்தம் பண்ணி வயிற்றுல உணவு மழை ஜலம் இல்லாம இருக்கணும். முதல் நாளே அதுக்கு திட்டமிட்டுக் கொள்ளணும். நம்ம வந்து நாளைக்கு காலையில அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல நம்ம தவம் செய்ய போறோம். வயிற்றுல மழை ஜலம் இல்லாம இருக்கணும். மழை ஜலம் உணவு உணவு எதுவும் இல்லாம இருக்கணும். ஒரு விரதமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு, ஒரு விரதம், உண்டி சுருங்கில் உபாயம் பல உள்ள அந்த சாப்பாடை குறைச்சி மலச்சிக்கலாம் இல்லாம யாதொரு குற்றமும் உடம்புல இல்லாம அப்படி உட்கார்ந்துடணும். உட்கார்ந்துட்டோம்னா உட்கார்ந்துட்டு இறைவனிடத்துல அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல நினைச்சு என்ன நினைக்கணும், கருத்துல கருதி வழிபாடு செய்யணும். எம்பெருமானே எல்லாம் இல்ல இறைவா, இது அமுத காற்று வீசுகின்ற நேரம்னு நீங்க சொல்லிருக்கீங்க, நான் உங்களை சிந்திக்கிறேன். நீங்க எனக்குள்ள புகுந்து என்னுடைய காரணாகினியில் கலந்து இப்பொழுது எட்டில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய காரணாகினி 64 கலைகளாக 8 மடங்காக உயர வேண்டும் என்று நீங்கள் சொல்லிய வண்ணம் செய்தால் எனக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு மேலேயும் 1 கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாகும்னு சொல்றீங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்படி என்னோடு கலந்து என்னுள் நிறைந்து என்னுடைய உடம்பின் குற்றங்களை எல்லாம் நீக்கி உயிரின் குற்றங்களை எல்லாம் நீக்கி அருள் செய்யுங்க. இது ஒரு சின்ன கருத்து. இதுக்கு மேல உள்ள எண்ணங்களும் கூட நீங்க வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம், எனக்கு தாங்கள் பெற்ற பேரின்பத்தை தந்தருளுங்க, எனக்கு வந்து சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் கொடுங்க, என்ன சுத்த சர்மாக சுகநிலை தனியில் என்னை சத்தியனாக்குங்க அப்படின்னு இந்த விண்ணப்பங்கள் அவர் அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, மனதிற்கு தகுந்த மாதிரி, அறிவுக்கு தகுந்த மாதிரி, ஆன்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சிந்திப்பாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வறுமையா இருப்பியா, என் வறுமை தீரணும்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்கவுங்களுடைய இந்த உலகியல் விருப்பங்களை கூட சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை நம்ம வந்து தடை சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த இடத்துல அவர் என்ன சாமி சொல்றாரு, உன்னுடைய அன்பும் என்னுடைய அன்பும் ஒன்றாக வேண்டும், உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்படி உன்னுடைய திருவருள் என் கருத்தின் தன் வெளிப்பட்டு விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திருவருள் விளக்கத்தால் மரணம் பாருங்க, மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவற்றைகளெல்லாம் நீங்கி போயிடணும் அப்படின்னு வென்றாரு. அப்படி நீங்கி போய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் வேண்டும் அப்படின்னுட்டு வென்றாரு. நாமளும் வேண்டிக்குவோமே. இது இந்த ஒரு வரி, இந்த ஒரு இந்த பேராகிராஃப நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டு அதை மட்டுமே நம்ம வந்து அப்படியே சிந்தனையில கருத்துல வந்து கருதி வழிபாடு பண்ணலாங்க. இது சிறு விண்ணப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாடுங்க. இப்படி செய்கின்ற பொழுது அதுவே தியானங்க. தியானம் என்பது என்ன, இறைவனை சிந்திப்பது, இறைவனை கருதுவதுன்னு வச்சுக்கலாம். நான் அதுக்கு வேற டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் தியானங்கிற இதுல நிறைய டெபினிஷன் கொடுக்குறாங்க, நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் தான் நான் தியானம்னு சொல்றேன் அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்துங்க. என்ன அளவுல இருந்து வரக்கூடிய ஒரு விளக்கமா நீங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். ஐயா கேக்குதுங்க,
நன்றிங்க.
நான் ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு இல்ல. இதுதான் பைனல். இது வந்து இது சாதாரண வழிபாடு இல்ல, இது உண்மையான வழிபாடு. யாரு சொன்னது, நம்ம குருநாதர் நமக்கு சொன்னது. இது இது வந்து மேன்மையானதா, மேன்மையானதுதான். இதுதான் உயர்வானதா, இதுதான் உயர்வானது. இது யாரு மனுஷன் சொன்னதா இல்ல, வந்து வள்ளல் பெருமான் சொன்னதா இல்ல. அப்ப யாருதான் ஐயா சொன்னது அப்படின்னு கேட்டா, வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னது. ஐயா கேக்குறது நீங்க கோபிங்களா? ஐயா
ஆமாங்க ஐயா.
இது வந்து நீ வள்ளல் பெருமான் வந்து வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னது என்று திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருள பெற்றோம் அப்படின்னு சொன்ன, இதை விட ஒரு சிறந்த ஒரு வழிபாடு இருக்குங்களாயா? இல்லைங்கய்யா, கண்டிப்பா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானா கேட்டு நானே சொல்றத நினைச்சுக்காதீங்க. இதுதான் வள்ளல் பெருமான் திருவிண்ணப்பத்துல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கும், நம்மை போன்ற இந்த உடம்போடு கூடி வாழ்கின்றவங்களுக்கும், இது மரண துன்பங்களால் அவஸ்தைகளால் களைப்படைந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இதுதான் வந்து சிறந்த வழிபாடுன்னு சொல்லி, இந்த வழிபாடை நானா சொல்லல, கடவுள் எனக்கு சொன்னாருன்னு சொல்றாரு. இத்தகைய கடவுள் வழிபாடு எஞ்ஞான்று செய்வோம், எஞ்ஞான்று செய்வோம், கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம் பிணி மூப்பு முதலிய அவற்றுகள் எப்போது நீங்கும் என்று இடைவிடாது எண்ணி எண்ணி அந்த அந்த வழித்துறைய தெரியாமல் வருந்திட்டு இருந்தாங்களாம் வள்ளல் பெருமான். அப்படி வருந்துற நேரத்துலதான் இந்த இந்த உண்மைகள் எல்லாம் வெளிப்படுது. இந்த அமுத காற்று வீசுகின்ற நேரம், ஜீவகாருண்யத்தால் விளங்குகின்ற அருள், இதெல்லாம் நம்ம வந்து
ஹலோ
கட் ஆயிருச்சு போல இருக்கு.
ஐயா லைன் கட் ஆயிருச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் ஜாயின் பண்ணுவார்.
ஹலோ
ஹலோ ஐயா கேக்குதுங்க?
கேக்குதுங்களா? கட் ஆயிடுச்சு நடுவில். இது வந்து நீ திரு விண்ணப்பங்கிற தலைப்புல நம்ம வள்ளல் பெருமான் வந்து வகுத்து கொடுக்கக்கூடிய வழித்துறைங்க யாரு? அதனால எந்த இடத்துல புலை கொலை தவிர்த்த ஜீவர்கள் அழைத்தாலும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு வள்ளல் பெருமான். எந்த இடத்தில் நீங்க பாத்ரூம்ல உட்காந்துட்டு கூட, எந்த இடத்தில் புலை கொலை தவிர்த்த ஜீவர்கள், ஒரே குவாலிபிகேஷன், நான் கில்லிங், அந்த நான்வெஜ் தவிர்க்கிறது. இத வந்து யாரு வந்து ஒருத்தவங்க பின்பற்றினாலும் சரி, அவங்களுடைய பிரகாசத்திற்குள் நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் வந்து காரணமாக்கினி. அவங்க பிரகாசத்திற்குள் எல்லாம் வல்ல இறைவனுடைய பிரகாசமும் கலந்து அந்த இடத்திலேயே அவங்களுடைய அவங்களுடைய பிரார்த்தனைக்குள்ளார அவங்க பெருமான் புகுந்துடுறாரு, அவங்க உடம்புக்குள்ள புகுந்துடுறாரு. அந்த இதை வந்து பிரகாசப்படுத்துதுங்கிறாரு, ஆன்ம அறிவு பிரகாசப்படுத்துது அப்படிங்கிறாரு. ஆகையினால இந்த தியானங்கிறதெல்லாம ஒரு வினாடி நேரத்தில் நிகழக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு உட்கார்ந்து இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல உணவு உண்ணும் போது அந்த வழிபாடு செய்யலாம். கடவுள் வழிபாடு தாங்க அது, வேற ஒண்ணும் இல்லை. கடவுள் வழிபாடுங்கிறத நான் தியானம்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம வந்து அது அது வழிபாடுன்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப பொதுவா எல்லா மக்களுக்கும் தியானம்னா ஒரு சொல் வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா கடவுள் வழிபாடுங்கிறது வந்து ரெண்டு வகையில இருக்கு. ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று தவம். இந்த தவம் வந்து தனித்து உட்கார்ந்து யாதொரு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, யாதொரு சிந்தனையும் இல்லாம தனித்து அமர்ந்து காலையில 4 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ளார, அல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாக 2 மணி நேரம் அப்படி அமர்ந்து தன்னையே இறைவனிடத்துல வந்து உணவாக கொடுத்து விட்டு, யாதொரு சிந்தனையும் இன்றி, எந்த நோக்கமும் இன்றி, எந்த விருப்பம் வெறுப்பும் இன்றி அமர்தல், அவன் திருவடி நிழலில் தன்னை கொடுத்து அமர்தல் அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து கடவுள் வழிபாடுன்னு பேரு. இது வந்து தவ வழிபாடு. இதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது ஜீவகாருண்ய வழிபாடு. ஐயா
சரிங்க,
ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களா ஐயா?
ஓரளவுக்கு புரிஞ்சதுங்க, நன்றிங்க.
நன்றிங்க
கோபி. நீங்க மத்தவங்களையும் மியூட்ல இருந்து எடுத்துருங்க. ஐயா நான் பிரசன்னா பேசுறேங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஐயா நீங்க சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க, அதாவது நம்ம பிறந்ததோ அல்லது நம்மளுக்கு நம்மளுக்கு நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளை வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த அந்த அமுத காற்றினுடைய இயற்கை இதெல்லாம், இதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குழந்தையா பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கயா. அப்போ வந்து அப்ப எனக்கு இதுல வந்து ஒரு ஒரு மாற்று கருத்து ஒண்ணு தோணுதுங்கய்யா. இப்ப வந்து அது ஒரு அந்தந்த அந்த 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 கூடும்போது நடக்கிற ஒரு விஷயம் அது இருக்கலாம்.
இருந்தாலும் வந்து நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் நம்மளுடைய கர்மம் கர்ம வினைகள் அதுக்கு தகுந்த மாதிரிதானே இந்த தேகம் கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம அந்த நேரத்தை பொறுத்து மட்டும் நம்மளுடைய சந்ததிகள் வந்து எப்படி வருங்கிறத முடிவு பண்ண முடியுமா? அது வந்து நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தானே இங்க இருக்கும். பெருமானே சொல்லியிருக்காரு நம்ம வந்து தேகம் வந்து இந்த இந்த என்ன நம்ம பண்ற நன்மை தீமைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு தேகம் கொடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி கனெக்ட் பண்றதுங்க? இதையும் இதையும் நீங்க சொல்ற கருத்து, அதாவது இந்த கூடும் போது அந்த இந்த கமுத காற்று அந்த இந்த விஷயங்களை சேரும் போதும் அது வந்து
கூடும் போது அமுத காற்று இருக்கிறது இல்ல, அது அமுத காற்றுக்குன்னு தனி நேரம், அது உடம்புல வந்து கலந்துருது அந்த நேரத்துல, அது வந்து இப்ப அது அந்த காற்று வந்து டிசால்வ் ஆயிடுது இந்த உடம்புக்குள்ளறன்னு சொல்றேன். அமுத காற்று வீசுகின்ற நேரத்தில் நாம் செய்கின்ற வழிபாடு சேரம்ல,
சரிங்க,
அந்த நேரத்துல வேற சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு இருக்க போறது இல்ல, காம உணர்வுகள் கண்டிப்பா இருக்க போறது இல்ல.
சரிங்க சரிங்க. அப்படியே இருந்தாலும் கூட சரி, இப்ப வந்து ஒருத்தர் மனுஷனுக்கு வந்து அவனுடைய இந்த ஜென்மத்துல இந்த உடம்பு வந்து இந்த மாதிரி ஒரு பேணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கூட, அப்போ அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவரு இதுவரையிலும் செஞ்ச எல்லா கர்மானுடைய ஒரு இதுவா தானே இருக்க முடியும், அவருக்கு எப்படி நல்ல குழந்தைகளா பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்?
இப்ப நீங்க வந்து கேட்ட கேள்விக்கு மிக அற்புதமான ஒரு பதில் சொல்றேன் நான், நல்லா வாங்கி கொள்ளுங்க. ஒழிவில் ஒடுக்கத்துல வந்து ஒரு செய்தி வந்து சொல்றாரு பெருமான் சொல்றாரு, கண்ணுடைய வள்ளல் சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாங்க ஐயா.
இதுல வந்து இந்த சிருஷ்டியில அது முக்கியமானது, அது சிருஷ்டி நியாயத்துல அதுவும் அடக்கம் அடங்குனதுதான். ஆனாலும் அது இப்ப இந்த காலம் கருதி அந்த அவ்வளவையும் சொல்லல, ஏன்னா வந்து நம்ம பூராவும் சொன்னோம்னா மக்கள் மனசுல போய் சேராது. அது பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம்னு பேரு. நம்ம வள்ளல் பெருமான் வந்து உபதேச குறிப்புல மூணாவது சப்ஜெக்டா கொடுத்திருப்பாங்க, பிண்ட அண்ட கிரகண சித்தாந்தம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திர கிரகணம்னா அறியாமை, அது வந்து சந்திரனாகிய தோற்றும் அறிவில், இரும்பில் துரிசு ஏறுவ, இரும்புல குற்றம் ஏறுது இல்ல, துரிசு ஏறுது இல்ல, துரு பிடிக்குது இல்ல, அது மாதிரி நம்முடைய மனம் விஷய வாசனையில அழுந்தி 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 அறிவு கிட்டு போயிடுது, மனம் அறிவு கிட்டு போயிடுது. அது மாதிரிதான் சூரியனுக்கும் அது தோற்றும் அறிவு, சந்திரன் வந்து தோற்றுவிக்கும் அறிவு. இந்த தோற்றும் அறிவுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு கல்வி கற்றுக்கொள்றது, நல்ல ஒரு ஒழுக்கத்துல வாழ்றது, இந்த உயிருக்குள்ள நல்ல குணங்களோடு பொருந்தி வாழ்வது, அதெல்லாம் இல்லாம அறிவின்றி, நல்ல ஜீவ அறிவின்றி உலகியல் விடய வாதனைகளில் இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவைகள்ல போய் சென்று மயங்கி அறிவு கட்டு போகுது பாருங்க, அது ரெண்டுமே கிரகணம் தான். இது சூரியனுக்கு தோன்றுகின்ற கிரகணம், அங்க மன அறிவு கெட்டு போகும்போது அதுக்கு சந்திரனுக்கு தோன்றுகின்ற கிரகணம். இந்த கிரகணங்களால் அறிவு கெட்டு போகுது. அப்ப இந்த இரும்புல இருக்கக்கூடிய குற்றத்தையும் வந்து அந்த இதுக்கு சூரியனுக்கு வந்து காப்பர் சொல்லுவாங்க, காப்பர் அதுக்கு வந்து தமிழ்ல வந்து தாமிரம், தாமிரத்துல வந்து என்ன ஆகும், அந்த இது பச்சையா வந்து ஒரு இது பிடிக்கும், களிம்பு ஏறும், வந்து தாமிரத்துல களிம்பு ஏறும், இரும்புல துரி ஏறும். இந்த ரெண்டையும் அதுக்கு அதுக்கு உள்ள அந்த அந்த ரசாயனங்களை சேர்க்கும் பொழுது தகர வித்தைன்னு சொல்லுவாங்க. அந்த தகர வித்தை செய்கின்ற போது என்ன ஆகும், அந்த இரும்பையும் தாமிரத்தையும் வந்து ஞானிகள் தொட்டா பொன்னாயிடும். வள்ளல் பெருமான் கூட வந்து ஒரு வெள்ளிய தொட்டாருன்னா பொன்னாயிடுது அப்படின்னு ஒரு நம்ம செவி வழி செய்தி நம்ம கேட்டிருக்கோம். அது மாதிரி ஞானிகள் மலஜலம் பட்ட இடமெல்லாம் பொன்னாயிடும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த இந்த வித்தைகள், இந்த தாமிரத்தை கூட தங்கமா மாத்திர வித்தைகள்ல சித்தர் இனங்கள்லாம் எங்க இங்க போய் அழிஞ்சாங்க. ஆனா நம்ம வள்ளல் பெருமான் எளிமையா தங்கம் செஞ்சாரு, வந்து ரத்தனம் முதலியார் மூலமா வந்து தராசு அமைச்சிருந்தாங்க தங்கம் இருக்கிறதுக்கு. தங்கம் செஞ்சு விற்று ஞான சபையெல்லாம் கட்டினாரு. அதுல ஒரு செங்கோல் இருந்துச்சு, அதுவும் தங்க செங்கோல் தான். இப்படி சொந்தமா தங்கம் செய்யறதுக்குள்ள ஞான ஆற்றலை நம்ம வள்ளல் பெருமான் பெற்றிருந்தாரு. அது மாதிரி இந்த நம்ம அறிவு கெட்டு போயிருந்தாலும் ஆச்சாரியார் அனுகிரகத்தால் இந்த குற்றங்கள் நீங்கும், இந்த நல்ல அறிவு தோன்றும் அப்படின்ட்டு பிண்டாண்ட கிரகண சித்தாந்தத்துல மூன்றாவது தலைப்புல வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது மாதிரி உயிர் சார்ந்த குற்றங்களும் உடல் சார்ந்த குற்றங்களும் ஆசானுடைய ஒரு பார்வையால் நீங்கி போய்விடும். கதிர்நலம் எண்ணிரு கண்களில் கொடுத்து அதிசயம் இயற்றிலும் அருட்பெறும் ஜோதி. ஆசானுடைய திருவருளால் சஞ்சித கர்மங்கள் முற்றாக நீங்கி போகும். ஒரு சுத்தமான ஒரு சீடனுக்கு குரு அருள் வாய்த்தால் அவன் அந்த கணத்திலேயே சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் மூன்றையும் பெறுகின்றான். அத்தகைய அருளாற்றல் குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய குருநாதர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அத்தகைய வள்ளல் பெருமான் இருக்கும் பொழுது அவருடைய அருளை முறையாக பெற்றுக்கொண்டால் இந்த உடல் சார் குற்றங்களும் உயிர் சார் குற்றங்களும் நீங்கி போகும். உடல் உறுப்பினியால் உயிருடல் கெடா வகை அடலுறக்காத்தருள் அருட்பெரும் ஜோதி. அந்த மாதிரி உடலுக்குரிய உடலுக்கும் உயிருக்குள்ள இருவினை குற்றங்களை எல்லாம் அப்படியே தூக்கி மாற்றுறதுக்கு நம்முடைய குருநாதருக்கு முடியும். தத்துவ சேட்டையும் தத்துவ துரிசும் அத்தகைய அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அது மாதிரி எத்தனை ஆற்றல்கள் வந்து வந்து நம்ம நம்மளுடைய குருநாதருக்கு கிடைச்சிருக்கு தெரியுங்களா. அவங்க நினைச்சாங்கன்னா நம்மளுடைய வினைகளை எல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சா எரிச்சிருவாங்க. திருமந்திரத்துல இருக்கும் முப்புறம் எரித்தனர் என்பவர்கள் மூடர்கள். முப்புறம் ஆவது மும்மல காரியம். மும்மலத்தையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் ஞானிகளுடைய ஒரு பார்வைக்கு இருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய கண்களில் இருந்து தோன்றுகின்ற அருளாற்றல் எண்ணற்ற சித்திகளை உடையது. அவரால இந்த குற்றங்களை நீக்க முடியும். ஆகையினால அப்படி சிந்திக்கலாம். யாத சொல்லுங்க, இப்ப மறுபடியும் இப்ப கேளுங்க, மறுபடியும் ஏதாவது சந்தேகம் என்ன கேளுங்க.
இல்லைங்க, புரியுதுங்க.
அப்படியே அருளாற்றல்னால அவங்க வந்து இந்த இந்த குற்றங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள முடியும். அப்படி அந்த குற்றங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு வள்ளல் பெருமானை இந்த உடம்புல தாங்கிக் கொண்டு உருவாகக்கூடிய அணுக்கள் மிகவும் ஆற்றல் பொருந்திய அணுக்களாக இருக்கும். அந்த அணுக்களை கொண்டு ஒரு மனிதன் தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். தனக்கு உருவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நல்ல ஒரு வித்தினை கொடுக்க முடியும். அது திருவருளால் தவத்தால் வந்து வைராக்கியத்தால் அந்த ஜீவகாருண்யல ஆற்றலால் அது தோன்றும். ஆகையினால இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க வந்து சிந்திக்கணும். பிண்டாண்ட கிரகண சித்தாந்தத்துல ஜீவகாருண்யமயமாக இறைவனை பரிச்சயம் செய்தாலும் அறிவு பிரகாசமடையும் முதல் நிலை. இரண்டாவதாக ஆசாரியார் அனுகிரகத்தாலும் இந்த அறிவு பிரகாசமடையும் என்கின்ற இரண்டு உண்மைகள் பேசப்படுகின்றன. இந்த இரண்டு உண்மைகளும் அந்த மூன்றாவது தலைப்பில் பேசப்படுது. அவ்வாறு அறிவு பிரகாசம் அடைந்தாலும் அந்த அணுக்களும் பிரகாசம் அடைகிறது. உடம்பின் ஒவ்வொரு அணுக்களும் பிரகாசம் அடைகிறது. தியானத்தாலும் தவத்தாலும் அமுத கிரணங்களின் சேர்க்கையினாலும் அமுத காற்றின் மூலமாக கிடைக்கின்ற அருளாலும் இந்த உடம்பின் அணுக்கள் மாற்றம் அடைகின்றன. இது ஐந்து விதமான மாற்றங்களை அடைகிறது. ஐந்து விதமான கருக்களின் தன்மைகள் ஐந்து விதமாக மாற்றப்படுகிறது. அந்த நியதிதான் இந்த சிருஷ்டி நியாயம். மனிதனால் ஐந்து விதமான கருவை உற்பத்தி செய்ய முடியும். அது அருளால் கைகூடும், அருள் ஆற்றலால் கைகூடும், தன்மார்க்கிகளால் கைகூடும் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டால் நல்லதோர் பிறப்பை எடுக்கவும் முடியும், நல்லதோர் பிறப்பை கொடுக்கவும் முடியும். சரிங்கய்யா,
ரொம்ப நன்றிங்க.
அதாவது நம்ம அண்டத்துல இருக்கிறது தான் பெண்டத்துலயும் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க,
தெரிஞ்ச உண்மை.
இப்போ நீங்க சொல்லபடி பார்த்தா இப்போ முதல்ல வந்து முதல்ல நாதம், அப்புறம் விந்து, அதுக்கப்புறம் தான் மத்த அடுத்த விஷயம், கரெக்டுங்களா? ஆனா சயின்ஸ் படி பார்த்தா முதல்ல லைட், அப்புறமேல் தான் அங்க சவுண்ட் வருது.
நீங்க நல்ல கேள்வி, ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. பிராக்டிக்கலே ஐ ஹேவ் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். ஏன்னா ரெண்டு கல் சிக்கிமிக்கி கல் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு மின்னல் தோன்றணும். இப்போ இந்த சிக்கிமிக்கி கல்லை என்ன செய்வீங்க? ரெண்டு கல், ரெண்டு லெப்ட்ல ஒரு கல் இருக்கு, ரைட்ல ஒரு கல் இருக்கு கையில. இந்த சிக்கிமிக்கி கல் எடுத்து நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணணும் இருட்டுல, அல்லது நெருப்பை உண்டு பண்ணணும். முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? ரெண்டு கல்லையும் எடுத்து ஒன்னு ஒண்ணு அடிப்பீங்க,
உரசணும்.
வெரி குட். ஒன்னு ஒன்னு உரசுவீங்க. உரசும் போது சத்தம் முதல்ல வருமா, நெருப்பு முதல்ல வருமா?
ஐயா முதல்ல சத்தம் தாங்க வரும்.
வெரி குட் யா, வெரி குட், வெரி குட். இது ஐயா பிராக்டிக்கல் வே. நாதம் முதலில், மின்னல் இரண்டாவது. இது என்ன வந்து இந்த இந்த இது எனக்கும் முன்னாடி இது எனக்கும் குழப்பமா இருந்துச்சு. வந்து இப்ப இந்த செய்தி, இந்த கேள்வியை நானும் பல முறை கேட்ட போதுதான் அப்புறம் வந்து இந்த இந்த உண்மையை நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். சாதாரணமா ஏத்துக்கல, உங்களாட்டமே நான் கேட்டு நான் வந்து நிறைவு செய்து கொண்ட பிறகுதான் இந்த உண்மையை பேசுறேன். நன்றாக தெரிந்த பிறகு ஐ டோன்ட் ஹேவ் எனி கன்ஃபியூஷன் அண்ட் ஐ அம் நாட் கோயிங் டு கன்ஃபியூஸ் யூ.
இல்லைங்க, அதாவது எப்படின்னா இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு மழை பெய்யுதுன்னு
வச்சுங்களேன்,
முதல்ல நமக்கு மின்னல் வருமா இடி வருமானது இப்ப எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு.
மின்னலுடைய வேகம் வந்து 1,86,00,000 மைல். மின்னலுடைய வேகம், மின்னலுடைய ஒளியினுடைய வேகம். இந்த சவுண்டுக்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல, மேக் தான். அது ஒண்ணும் இல்ல, ஒரு வினாடிக்கு 55 அடியோ என்னமோ தான் போகுது. அது சவுண்டுனுடைய டிராவலிங் அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா?
ஆமா,
ரொம்ப 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 கம்மி. ஆனா மின்னல் இருக்குல்ல, அதனுடைய அந்த ஒளியின் வேகம் வந்து சூரியனுடைய ஒளியின் வேகத்துக்கு ஒப்பானது. அது வேகமா தெரிஞ்சு போயிடும். அந்த அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து மெதுவா தான் கேக்கும்.
அப்படின்னு பார்த்தா இயற்கையா வந்து முதல்ல லைட் தான் வருது, அப்புறம் சவுண்டு.
இல்ல, முதல்ல சவுண்டு தான் வருது, அப்புறம் தான் லைட்.
இல்ல நம்மளுக்கு இப்போ லைட்டுக்கு வந்து ஸ்பீடு ஜாஸ்தின்னு சொல்றீங்க இல்லையா?
அதை நீங்க பார்க்க வேணாம். தோற்றம்ங்கிறது அதாவது இந்த இந்த அந்த வெடி சத்தம் தோன்றுச்சுன்னு சொல்றேன் நான். வெடிங்கிறது நாதத்தினுடைய ஒரு துணி. முதலில் தோன்றுவது நாதம் தான், ஆனா அந்த 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 டிராவலிங் ஸ்பீடு இருக்கு பாருங்க, இந்த டிராவலிங் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரொம்ப 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 குறைச்ச. ஆனா ஒளியினுடைய வேகம் வந்து 1,86,00,000 மைல். ஆகையினால இது வந்து முன்னாடி தெரியறது மின்னல், அப்புறம் லேட்டா தான் கேட்கும் இடி இடி ஓசை. அதனால முதலில் தோன்றுவது வந்து இடி ஓசை தான், அதுக்கப்புறம்தான் வந்து மின்னல் தோன்றுது. ஆனாலும் இவற்றின் வேகங்கள், ஒளியின் வேகமும் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து டிஃபர்ஸ். அது ரொம்ப 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 வேகமா இருக்குது. அது 1,00,000,000 மடங்கு டிஃபரெண்ட்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட. நான் அப்படி சொல்றேன், அது கணக்கு பார்த்தா இன்னும் கூடும். அது நான் ரொம்ப சிம்பிளி எப்படி சொல்லலாம், ஒளியின் வேகம், இந்த லைட்டினோட வேகம் அமைக்க அதிகமா இருக்கு, சவுண்டோட வேகம் கம்மியா இருக்குது. அதனால அது டிராவல் பண்ணி நம்ம காதுக்கு வர்றதுக்குள்ள லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நான் சொல்றது உண்மைதான், அதுல ஒன்னும் நோ கன்ஃபியூஷன். நீங்க அதை வந்து டேக் இட் கிராண்டட், நீங்க நல்ல நேர்மையா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது அதுல.
இருந்தாலும் நானும் எதுவும் இத பத்தி கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா?
நீங்க தப்பா எடுத்துக்காது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இவ்வளவு மாதிரிதான் நானும் கேட்டு நான் தொலைச்சிருக்கிறேன், அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நீங்க கேக்குற நியாயம் உங்க கேள்வினால எத்தனையோ பேருக்கு அது வெளிச்சமாயிடும்.
இல்லைங்க, என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே ஒரு ரொம்ப கன்ஃபர்ம் நானு இது, அது ஒரு 10 வாட்டி கன்ஃபர்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான்
நீங்க பண்ணுங்க, நானும் அப்படிதான். இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். யாராவது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நானா புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நான் ஒத்துக்குவேன். அதனால நான் வந்து உங்களை அப்ரிசியேட் பண்றேன்.
நன்றிங்க, நன்றிங்க,
நன்றிங்க. வணக்கம், வணக்கம்.
கேள்விக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது இந்த கேள்வி பதில் வந்து ரொம்ப வித்தியாசமான இதா இருந்ததுங்க. அதாவது தூரத்துல இருந்து நம்ம அப்சர்வ் பண்றத வந்து நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப லைட் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகுறதுனால நம்ம இத்தனை நாள் வந்து லைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட இருந்திருக்கும். நானும் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் இதனால. பட் இப்ப வந்து ஒரு நீங்க ஒரு புதுசான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதாவது தூரம் இருந்து பாக்காம அந்த அந்த ஒரிஜினேஷன்ல இருந்து பாக்குற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்கணும்ன்ற மாதிரி நல்ல கருத்துங்க. நன்றிங்க.
நாமளே இடியும் உருவாக்குறோம், நாமளே மின்னலையும் உருவாக்குறோம் சிக்கி முக்கியக்கள் மூலமாக. அப்படி பார்க்கும் போது நம்ம வி ஆர் ப்ரூவிங் தட் தி லைட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்பீட் தென் தி சவுண்ட். அவ்வளவுதான் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டது.
எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. நம்ம வான வேடிக்கை விடுறோம் இல்லையா?
ஆமா,
வான வேடிக்கை நம்ம கிரவுண்ட்ல இருந்து தான்
விடுறோம்.
அதிர்வேட்டும்பாங்க, முதல்ல அதிர்வேட்டு சத்தம் தான் கேட்கும். இங்கிருந்து மேல போய் தான் அந்த லைட் வருது.
வெரி குட்.
வானவேடிக்கை மேல போய் அதே மாதிரி அந்த ராக்கெட் மாதிரி விடுவாங்க மேல. வெடிச்ச சவுண்ட் தான் முதல்ல கேட்கும், அப்புறம் தான் வெளிச்சம் கேட்கும். இது நம்ம நேரடியா அனுபவிக்கிற ஒரு உதாரணங்க.
இல்ல இல்ல, நீங்க சொல்றது தப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்தாலும் லைட் தான் முதல்ல வரும், அப்புறம் தான்
லைட் தான்.
எப்படி இருந்தாலும் அதே சமயத்துல நீங்க கீழே வெடிக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க ஒரு கேப்ப வச்சிருக்கீங்க, கீழே தரையில வச்சிட்டீங்க, ஒரு சுத்தியல் எடுத்து அடிக்கிறீங்க. அந்த சுத்தியல் எடுத்து மடால்னு அந்த கேப் மேல அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கேப் மேல அடிச்ச உடனே சத்தம் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் வெளிச்சம் வரும். ஏன்னு
கேட்டீங்கன்னா, முதல்ல வரும், அப்புறம் தான்
நீங்க கிட்டத்தை இருக்கிறதுனால. ஆனா நீங்க ஒரு வெடி வெடிச்சாலும் அது கீழ இருந்து மேல போய் இது பண்ணாலும் 55 அடிக்கு உட்பட்டு இருந்ததுன்னா வந்து சவுண்ட் சத்தம் கூட உடனே கிடைச்சிரும். 55 அடிக்கு மேல போனா அது வந்து மாறுபடும். இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குல வந்து அதை பார்த்தாதான் நான் சொல்லப்படி. அந்த கணக்கு எனக்கு அவ்வளவா இப்ப ஞாபகம் இல்ல. நான் படித்த காலத்துல
நானும் அதான் சொல்றேன், சவுண்ட் தான் வரும், அப்புறம் தான் அந்த லைட் தெரியும், பூ எல்லாம் தெரியும்.
ஆமா ஆமா ஆமா, இது வந்து ஆமா. நம்ம எங்க சவுண்ட தோற்றுவிக்கிறோமோ, தோற்றுவிக்கிற இடத்துல சவுண்ட் ஃபர்ஸ்ட் லைட் செகண்ட். ரொம்ப சந்தோஷம்
ஐயா. நான் பேசுறேன் ஐயா, இல்ல ஐயா ஒரு கருத்து நான் பேசுறேன். அதாவது வானவேடிக்கை அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம இதுக்கான ஒரு உதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா வானவேடிக்கை அப்படிங்கிறது அதை வந்து உற்பத்தி பண்ணும் போது இப்படிதான் வெடிக்கணும் அல்லது இப்படிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதனால அது வந்து ஒரு அது டைரக்ட் உதாரணமா அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துல வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க சொன்ன மாதிரி அதாவது மின்னல் வரும்போது, மின்னலும் இடியும் வரும்போது அந்த அந்த மீடியம் ஆஃப் மீடியம்ல வந்து டிராவல் பண்ணி வரும்போது நம்ம கேட்கும் போது அது வருது, அது ஏற்புடையதா இருக்குது. இருந்தாலும் அதை எக்ஸ்பெரிமெண்டலா அல்லது வந்து தியரட்டிக்கலா நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம சயின்டிபிக்கா. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம். அது ஏன் வந்து அந்த சிக்கிமுக்கல்ல வந்து தேய்க்கும் போது அது நம்மளுக்கு வந்து சவுண்ட் ஃபர்ஸ்ட் வருதுன்னா, நம்ம அந்த அந்த கல்லு தேய்க்கும் போது அதுக்கும் நம்மளுக்கும் ஆன இடைவெளி வந்து ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு
எக்ஸாக்ட்
அடிச்சு வர்றதுக்கான டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் வேற. அதனால இதனால இங்க பக்கத்துல பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய சவுண்ட் வந்து ஃபர்ஸ்டே கேட்டுருது, அல்லது வந்து ஒலி ரெண்டாவது வரலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
வெரி குட்.
இருந்தாலும் வந்து
இல்ல வருது
டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஆனா வந்து எனக்கு வந்து நான் வந்து விவேக் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். விவேக், நீங்க ஒருவேளை கொஞ்சம் விசாரம் செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வேற எதுவும் நீங்க சயின்டிபிக்கா இன்புட் கொடுக்கறதா இருந்தா அடுத்த வாரம் அல்ல அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண அதுக்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு.
கண்டிப்பாங்க. இப்ப ஐயா வந்து இப்ப கலப்பி விட்டாங்க, இப்ப யாருகிட்ட கேட்டா தீர்வு கிடைக்குன்னு தெரியல.
நீங்க வந்து இந்த டைனமிக்ஸ் பிசிக்ஸ் வாதியா இருக்காங்களா, டைனமிக்ஸ் படிச்சவன்ட்ட போய் கேளுங்க. பிசிக்ஸ் வாத்தியார்கிட்ட போய் டைனமிக்ஸ் நல்லா படிச்ச வாத்தியார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இது ஒரு டைனமிக்ஸ், இது இந்த டைனமிக்ஸ் பிரகாரம் ஒரு கேப் எடுத்து ஒரு ஒரு பனையல்ல வச்சு நீங்க ஒரு சுத்தியல் எடுத்து அடிக்கிறீங்க, அடிச்ச உடனே முதல் அடி உங்க அடி, அடுத்தது வெடி. அதனால சிக்கி முக்கி கல் எடுத்த உடனே அடிச்ச உடனே முதல் அடி உங்க அடி, அடுத்தது அடுத்து வெளிப்படுறதுதான் மின்னல். அதனால இந்த டைனமிக்ஸ் படித்த வாத்தியாரங்கள் தப்பி கேட்டோம்னா வந்து நிஜமா அந்த பிசிக்ஸ் படித்தவங்கள்ட்ட, பிசிக்ஸ்ல டைனமிக்ஸ் கீழே சப்ஜெக்ட் கீழே வரும், நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்க காலத்துல நான் பிசிக்ஸ் படிக்கும் போது நான் இதை படிச்சிருக்கேன். அதனால நான் வந்து எனக்கு வந்து சந்தேகம் இல்லாம இதை நான் சொல்றேன். நீங்களும் அப்படியே நீங்க சந்தேகம் இல்லாம நீங்க இது பண்ணி அடுத்த மாசம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொன்னீங்கன்னா நிச்சயமா நான் தான் சந்தோஷப்படுவேன்.
கண்டிப்பா என்னால முடிஞ்ச சார்பு செய்யறீங்க.
ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, நன்றி நன்றி.
நன்றிங்க ஐயா, நன்றி தம்பியா,
நன்றிங்க, நன்றி நன்றிங்க. ஐயோ வணக்கம், வணக்கம் ஐயா.
ஐயா மீனாட்சி சுந்தரம் பெங்களூர்ல இருந்து.
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, சொல்லுங்க.
இந்த சிஷ்டி நியமனம் இல்ல, இந்த அஞ்சு டாபிக் பேர் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா எழுதிக்கோங்க
நீங்க. சரி சரி சரி. ஓ, ஐந்து விதமான, அதாவது நம்ம நம்மளுடைய மனித அணுக்களும் வந்து அருட்சக்தி இடத்திலிருந்து வந்த அமுத காற்றுல வந்த தெய்வீக அணுக்களும் ஒன்றுபட்டு மனிதனுக்கு ஐந்து விதமான வந்து இந்த கரு உற்பத்தி ஆகுது. அதாவது ஐந்து விதமான கருங்கிறத விட இந்த கரு உற்பத்தி ஆகுது, அதுக்கு 5 டிஃபரெண்ட் குவாலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கறத மட்டும் வச்சுங்க. கரு எல்லாத்துக்கும் தான் உற்பத்தி ஆகுது, ஆனா அந்த கரு வந்து இப்ப வந்து ஒரு மனிதனுக்கும் வேறுபடுது. இப்ப கூட ஒரு அன்பர் கேட்டாரு, நீங்க வந்து அப்படி விண்ணப்பம் செய்து இந்த மாதிரி இந்த கருவனுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாரு. முடியும். யாருக்கு முடியும்? சுத்த சன்மார்க்கிக்கு முடியும். சுத்த சன்மார்க்கி எப்படி முடியும்? குரு அருளால முடியும். குரு அருள் கை கூடுனா அது முடியும் அப்படின்னு நான்
சொன்னேன்.
நான் இப்ப ஐந்து விதமான அணுக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 டிஃபரெண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபேம் ஆஃப் அ சன்மார்க்கி. ஒரு சன்மார்க்கியின் ஃபேம் வந்து ஐந்து தகுதிகளை பெறுகிறது. முதல் தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபத்திய சிருஷ்டி. இது இது இட் இஸ் ஃபார் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். அனுபத்திய சிருஷ்டி யாருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா, சில பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, குழந்தையே பிறக்க மாட்டாங்குதுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அவங்க என்ன என்ன பண்ணாங்க, அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போய் அந்த மருந்து கொடுத்து இந்த மருந்து கொடுத்து ஒரு குழந்தைய உற்பத்தி பண்றாங்க.
ஆமா கரெக்ட்ங்க.
அப்படி உருவாகக்கூடிய அந்த கருவுக்கு வந்து அனுபத்திய சிருஷ்டியில் அபக்குவம், அதாவது அந்த குவாலிட்டி இருக்கு, கொஞ்சம் வந்து டிஸ்குவாலிஃபைடு, மார்க் வந்து 100 மார்க் இல்ல, எல்லாமே வந்து 100% மொபிலிட்டி இருக்கு, இவங்களுக்கு 10% தான் மொபிலிட்டி இருக்கு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங்.
ஐயா இல்ல சார், 5 டாபிக் ஐயா
கேட்டீங்க, என்ன 5 டாபிக் இத தான கேட்டீங்க இல்ல வேற எதுவும் கேட்டீங்களா?
அணு பரமாணு பட்சம் சிருஷ்டி
கேள்விதான்
கேட்டீங்களா?
ராஜேஷ் பேசுறேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கேள்விங்க, நீங்க இந்த முச்சுடர் பத்தி கொஞ்சம் சொன்னீங்க, இந்த சந்திர சூரியன்
அக்னின்ட்டு.
அதுல வந்து வள்ளலார் வந்து இந்த கலைகள் 64 சொல்றாரு அக்னிக்கு.
வள்ளல் பெருமான் எழுதிய உரைநடை பகுதி உபதேச குறிப்புகள்ல 7வது டாபிக் அது. சூரியன் சந்திரன் அக்னின்னு 3 விதமான அதை கொடுத்திருப்பாங்க. இது காரண அக்னியினுடைய தன்மையை ஒத்தது. இது முதல்ல இதனுடைய தாத்பரியம் இந்த நூல்ல இருக்காது. இந்த நூல்ல இருக்குது, ஆனாலும் நீங்க ரொம்ப ஆழ்ந்து உள்ள போய் 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 பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் இட். இது இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், நம்ம மாதிரி சத்சங்கம் பண்ணவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்றேன், உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு அக்னி கலையும் சேர்ந்து 96 கலைங்க, அவ்வளவுமே அக்னி கலை தான். அது வந்து 3 பிரியுது, டிஸ்குவாலிஃபை ஆகி சூரியனாகவும், சூரியனுக்கு கலை 16, சந்திரனுக்கு கலை 16, அக்னிக்கு கலை 64. இது 3 கூட்டினோம்னா 16 + 16 + 64 3 கூட்டினா 96 கலைன்னு சொல்லுவாங்க. 96 கலைங்கிறது தான் 96 தத்துவமா நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது இந்த நூல்ல இருக்கு. நீங்க எங்கயாவது புரியலன்னா என்ன உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப 96 தத்துவம் சேர்ந்து 96 கலையா இருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த 16 கலை சூரியனுக்கு உண்டு, 16 கலை சந்திரனுக்கு உண்டு. சந்திரன் என்பது உடம்பு, சந்திரன் என்பது உடல். இந்த உடல்ல இருக்கக்கூடிய 5 புலன்களாகிய கண்ணு காது மூக்குங்க சத்தம் பரிசம் ரூப ரசம் கந்தம், இந்த 5 செயல்கள் நடைபெறுவதற்காக நம்ம வாங்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ல 4 கலைகள் அதற்காக செலவிடப்படுகிறது. இந்த கண்ணு காது மூக்கு இவைகள் எல்லாம் இயக்குவதற்காக சம் பர்சன்டேஜ் நம்ம ஃபியூவல் செலவு பண்ற மாதிரி ஆக்சிஜன் செலவாகுது, அல்லது பிராணன் செலவாகுது, பிராணவாயு செலவாகுது. அதுல 4 கலைகளை இந்த சந்திரன் இழந்துருது. இந்த சந்திரன்ங்கிறது மனம், மனச மன இயங்கணும்னா இந்த கண்ணு காது மூக்கு முதலிய 5 புலன்கள் இயங்கி ஆகணும். இந்த 5 புலன்கள் இயங்குனாதான், இந்த 5 புலன்கள் தான் வேலைக்காரனுங்க, இந்த 5 புலன்கள் தான் தெரு தெருவா அலைஞ்சு செய்திகளை சேகரிச்சு இந்த மனசுக்கு கொடுக்கும், சந்திரனுக்கு கொடுக்கும். இந்த சந்திரனுக்கு இந்த மாதிரி செய்திகளை சேகரிச்சு கொடுக்கக்கூடிய 5 புலன்களுக்கும் 4 கலை நஷ்டமாயிடுது. சந்திரனுக்குரிய 16 கலையில இந்த 4 கலை இப்படி தெருவில் அலையறதுக்காகவே நஷ்டமாயிடுது. தெருவுல எல்லாம் அலையாம இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் உள்பக்கமா திரும்பி அந்த சந்திரனோட சேர்ந்துருச்சுன்னா சந்திரக்கலை 16 தங்கும். இப்படி தங்குறதுக்கு இந்த மனுஷனுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மனம் வந்து தெரு தெருவா அலையுது, இந்த கண்ணு காது மூக்கும் சேர்ந்து அலையுது. இதை வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு, இப்படி எல்லாம் வீணாக்கிட கூடாது, பிராண வாயுவை நஷ்டமடையாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த உடம்பு வந்து, இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா இந்த 16 கலைகள் சந்திரனுக்குரிய கலைகள் 16 நல்லா இருந்தாதான் இந்த உடம்புக்கு நோய் அண்டாகும். அதனால என்ன பண்ணுச்சு அந்த சூரியன், ஐயோ இந்த உடம்பு நல்லா இல்லைன்னா நம்ம உயிர் போயிருமே, இந்த உடம்ப காப்பாத்தினாதான் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு உயிராகிய சூரியன் தன்னுடைய 16 கலைகளில் இருந்து 4 கலைகளை சந்திரனுக்கு கொடுத்து சந்திரனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டுகிறது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங்? இப்ப நீங்க புரியல, ஏனோ தானோ தலையாட்ட கூடாது, நல்லா புரிஞ்சுன்னா இது எல்லாருக்கும் பயன் தரும். ஐயா புரியுதா? எனக்கு
கேள்வி வந்து அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க டீடைல்ஸ் அது ஒர்க்கிங்க்கு போறீங்க, நான் கேக்குறது என்னன்னா முப்பத்தாறு தத்துவம் இருக்குங்களா, அதை அதை இன்னும் பிரிச்சு இன்னும் டீடைலா போகும்போது 96 ஆகுது இல்லைங்களா, 96 தத்துவம் ஆகுது. இப்ப வந்து இதுல இல்ல 36 ஒரிஜினலா இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப அதுல இருந்து இன்னும் அந்த காற்று வந்து 10 காற்று ஆக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லும் போது 96 ஆ சொல்றாங்க. இப்ப எனக்கு என்னன்னா இது எப்படி பிரிச்சிருக்காங்க, அதாவது இப்ப வந்து இந்த 96 வேரியேஷன்ல 64 எது 16 எது இன்னொரு 16 எது அந்த 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 அக்னியில தனித்தனியா பண்ணி இருக்குங்களா
முதல் கேள்வி? சந்திரன்கிறது உடலுங்கயா, உடல் உடல் கலைகள் 16, உயிர் கலைகள் 16, சூரியன் அக்னிக் கலைகள் ஆன்ம கலைகள், அக்னிக் கலைகள் ஆன்ம கலைகள் சொல்லுவோம் அத, அந்த அதுல இறைத்தன்மையும் உண்டு. அந்த கலைக்கு வந்து 64 கலை. ஆனா இந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த வாயுக்கள் 10, இது மாதிரி தாத்துகங்கள் இந்த இயங்குவதற்காக 64 கலைகள்ல 56 கலை போயிருந்தியா? எழுது போகுது 56 கலை போகுது. தாத்துவிகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பின் இயக்கங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக, கை செயல்படுது, கால் செயல்படுது, நல்லா சாப்பிடுறோம், சாப்பிடுறதுக்கு வந்து அந்த ஜீரண சக்திக்கு செயல்படுது, உடம்பு ஓடுது, நடக்குது, குழந்தை பிறக்குது, இப்படி எத்தனையோ காரியங்கள் நடக்குது இல்லைங்களா. அந்த வந்து 10 விதமான வாயுக்கள் இயங்குது, இப்படி வந்து தன்மாத்திரைகள் இருக்கு, இப்படி எத்தனையோ இயக்கங்கள், இந்த உடம்பின் இயக்கங்கள் நீங்க சொன்ன மாதிரி தாத்துவிகங்கள் 60, இந்த 60 இயக்குதற்கு எத்தனை கலைகள் வந்து அக்னி கலைகள் நஷ்டமாகுதுன்னு கேட்டீங்கன்னா 56 கலைகள் நஷ்டமாயிடுது. முந்தையே பார்த்தோம் சந்திரனுக்கு 4 கலை நஷ்டமாயிடுச்சு பார்த்தோம், இப்ப சந்திரனுக்கு 4 கலை நஷ்டமான அதுல எத்தனை இருக்கும் மீதி சொல்லுங்க?
12
இருக்கும். சூரியன் 16 28. அக்னிக்கு எத்தனை கலர் இருக்கு மீதி? இப்ப 56 நஷ்டமாயிடுச்சுன்னா
64
அதாவது என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான், 64 கலைகள் இருந்தால் ஒரு மனிதன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான். இவன் இப்பொழுது 125 ஆண்டுகள் ஜீவித்திருப்பதற்கு காரணமா என்ன, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 64 கலைகள் அக்னி கலைகள் இருக்க வேண்டிய மனிதன் இப்பொழுது 8 கலைகளோடு மட்டும் வாழ்கின்றான். ஓரளவுக்கு இந்த கணக்கு புரியுதுங்களா? அவன் 56 லாக் பண்ணிட்டான், இந்த மனித வாழ்க்கையில 56 லாக் பண்ணிட்டான், மீது 8 இருக்கு. அப்ப சூரியனுக்கு 12 8 20, சந்திரனுக்கு 16 20 16 36, இந்த 36 தத்துவங்கள் தான் இப்ப லைஃப் குவாலிட்டிஸ். இப்ப தத்துவங்கள் 36 சொல்றோம். இந்த 36 தத்துவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு லைஃப் பீரியட் வந்து 125 இயர்ஸ். ஆனா வள்ளல் பெருமான் சொன்னாரு இந்த 64 கலைகளும் இருக்கும்போது ஒரு மனிதன் 1000 வருடங்கள் வாழ முடியும்னு சொன்னாரு. இப்போ வந்து இப்ப சந்திரனுக்கு வந்து 16 கலை, சூரியனுக்கு 12 கலை, அக்னி 8 கலை, அத மூன்றையும் கூட்டினால் சந்திர சூரிய அக்னி மூன்றையும் கூட்டினால் 36 கலை. இந்த 36 கலைகளோடு இந்த மனிதன் வாழ்கின்றான். இந்த 8 கலை இருக்கக்கூடிய அக்னி கலையை ஒரு சன்மார்க்கி 8 கலைகளை 8 மடங்கு பெருக்கி 64 கலைகளாக மாற்றிக்கொள்ளும் ஆற்றலை பெற்றவன் தான் மனிதன். அவ்வாறு 64 கலைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதன் 1000 வருடங்கள் ஜீவித்திருப்பு இருப்பதற்குரிய ஆற்றலை பெறுகின்றான். வள்ளல் பெருமானுடைய வழிநெறியில் செல்கின்ற ஒருவன் இந்த அக்னியை 10 கோடி பங்கு அதிகப்படுத்திக் கொள்கின்றதனால் அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கைகூடுகிறது. எந்த காலத்திலும் எக்காலத்திலும் அழிவில்லாத தேகத்தை அவனால் பெற முடிகிறது. அதற்கு காரணமாக இருக்கிறது இந்த சுத்த அக்னிதான். ஆகவே எட்டில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய அந்த அக்னிக் கலையை அல்லது எட்டு கலைகளை உடைய இந்த அக்னியை 64 கலைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் சன்மார்க்கிக்கு உண்டு. இதுதான் ஏன் சின்ன கணக்குயா, இது வந்து
ஆனா நீங்க கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு ஏன் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னா, இல்ல இல்ல எனக்கு என்ன ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னா, இப்ப வந்து எனக்கு 36 கலைகள்ல ஓரளவு புரியுதுன்னுச்சுங்களா, அதாவது பேஸ் வந்து புறத்துல இருந்து அகத்துக்கு போற வரைக்கும் இருக்கு சரிங்களா, அதாவது இந்திரியங்கள்ல கர்மேந்திரிய ஞான இந்திரியங்கள்னு போயிட்டு அப்புறம் அந்த கர்ணங்கள் ஆகுது. அந்த கர்ணங்களுக்கு போகும்போது கிட்டத்தட்ட அது இந்த கீழே இருக்கிறதுலாம் வந்து இப்போ புறம் புறப்புறம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, புறம் கிட்ட வரும்போது அந்த கர்ணங்கள் வருது, அகப்புறம் ஜீவ கலைகள் மாதிரி ஆயிடுது, அதுக்கப்புறம் அகம் வந்து ஆன்மா கலை ஆன்மா கிட்ட போயிடுது, அப்போ வந்து சக்தி சிவம்னு கடைசியில முடிக்கிறாங்க இல்லைங்களா, 36 தத்துவங்கள். இதையே இப்ப விரிச்சு சொல்லும் போது ஒரு ஒரு வாயுக்கள் 10 இப்படி பிரிக்கும் போது இப்போ 96 கலைகளா இருக்கு இல்லைங்களா. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப இப்ப இந்த இதுல வந்து அக்னி கலைகள்ல 24, மற்ற சூரிய கலைகள் சந்திர கலைகள்ல 16, எந்தெந்த கலை எக்ஸாக்டா எங்க மேப் ஆகுதுன்றது நேம் எனக்கு தெரிஞ்சுன்னா, அப்ப நீங்க சொல்லும் போது சொல்றத ஃபாலோ பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வச்சுங்களா. எனக்கு
இடது பக்க சுவாசம்,
96 கலைகள்னா எது,
இடது பக்க சுவாசம் வருது இல்ல,
லெஃப்ட்ல
இடது பக்கம் இடது மூக்குல, இடது மூக்குல வரும்ல சுவாசம், இப்ப பாருங்க உங்களுக்கு இடது பக்கத்துல சுவாசம் வந்துட்டு இருக்கா, உங்க மூக்குல பாருங்க இடது பக்கம் காத்து வந்துட்டு இருக்கும், வலது பக்கம் அடைச்சிருக்கா
கொஞ்சம்,
நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இடது பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு காத்து வரும், வலது பக்கம் அடைச்சிருக்கும். இப்போ
அடைச்சு இல்லைங்க, கொஞ்சம் அதாவது வேரியேஷன் இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, வலதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு.
கம்மியா இருக்கு வச்சுங்களா, சரி ரைட்டு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து சந்திர கலை ஓடுதுன்னு அர்த்தம், இப்ப உங்களுக்கு ஓடுற சந்திரக்கலை, சந்திரக்கலை வந்து என்ன பண்ணுது, இந்த சுவாசத்தை நீங்க இழுத்து ஆழ இழுத்து போக முடியும், அது உங்களுடைய வந்து அடி மூலாதாரம் வரை கூட கொண்டு போக முடியும், அது 16 கலைகள் உடையது அப்படின்னுட்டு நம்ம சாமி சொல்றாங்க. இது இது ஓரளவுக்கு புரியுதுங்களா, இடது பக்கம் சந்திரக்கலை.
சரி,
இப்ப உங்களுக்கு ஓட்டு சந்திரக்கலை
அது புரியுதுங்க,
இதே மாதிரி சுவாசத்தை மாத்த முடியுமா உங்களால,
என்ன
பண்ணணும்னா, நல்ல ஒரு புக்கு, மொத்தமான புக்கு, நம்ம வள்ளல் பெருமானுடைய ஆராய்ச்சி முறை இருக்குல்ல, அந்த அளவுக்கு கனமான வந்து ஒரு புக்கு, அல்லது ஒரு டட்டி டவலை நல்லா சுருட்டி இடது பக்கத்துல இடது கை இடதுக்குள்ள அக்குள்ள வச்சு அந்த கையில வச்சு அமைக்கி நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த பக்கம் லாக் ஆயிடும், அடுத்த பக்கத்தை ஓபன் ஆயிடும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா, கட்டி வச்சு லெப்ட்ல அக்கில் வச்சு லாக் பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது சேர்ல உட்காந்துக்கும் போது அந்த அந்த கை வச்சுக்கிற ரெஸ்டிங்ல அதுல கையை வச்சு ஊனி அப்படி சாஞ்சி லெப்ட் ஹேண்ட் சைட்ல சாஞ்சி உட்கார்ந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசைட் சைட்ல உங்களுக்கு திறந்துரும். இந்த பயிற்சியை கூட பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய அன்பர்கள், இந்த ஐடி ஃபீல்ட்ல கூடிய அன்பர்களுக்காக நான் ஒரு வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கேன் நான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறேன் தஞ்சாவூர்ல 2 வாழ்வியல் முகாம், சூரியன் சந்திரன் அக்னி முத்துடர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் முகாம் அப்படின்னு கூட தஞ்சாவூர்ல நான் போட போறேன். நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க, இந்தியாவா வெளிநாடா?
இங்க அமெரிக்கா இருக்கு.
ஓ, அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ பாத்துக்க வேண்டியதான், நோ ப்ராப்ளம். இடது பக்கத்துல வரக்கூடிய சுவாசத்தை வலது பக்கமா மாத்த முடியும்.
சரி,
சாரி, 2-3 நாள் உடம்பு சரியில்லை. பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணாது. வந்து என்னன்னா, இந்த இடது பக்கத்துல வரக்கூடிய சுவாசத்தை வலது பக்கம் மாத்த முடியும், வயிற்றுல மலம் ஜலம் உணவு இல்லாத போது வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு காலையில யாவது ஒரு சிந்தனையும் இல்லாம இறை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரி நேரத்துல நமக்கு தெரியாமலேயே சுவாசம் ரெண்டு பக்கமும் வரும், ரெண்டு பக்கமும் நிகழும், இடது பக்கமும் வரும் வலது பக்கமும் வரும். அப்படி வரும்போது சுவாசம் ரெண்டு பக்கத்திலயும் 16-16 தான் நடக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தராசு முனை போல. அப்படி ரெண்டு பக்கமும் சமமா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 16 கலை சந்திரன்லயும் 16 கலை சூரியன்லயும் ஓடும். இதுக்கு பேலன்ஸ் பேரு. ரெண்டு பக்கமும் சமமா ஓடக்கூடியதுக்கு உடலும் உயிரும் சமமாக இருக்கும் நிலைன்னு அர்த்தம். அப்ப வந்து என்ன ஆகும், இந்த தராசுல வந்து ஒரு கூறு வந்து எங்க நிக்கும், லெப்ட்ல சாஞ்சிருக்குமா ரைட்ல சாஞ்சிருக்குமா சென்டர்ல நிக்குமா?
சென்டர்ல
தான். வெரி குட், வெரி குட். அப்ப வந்து அடிஷனலா வந்து உங்களுக்கு சந்திரன்ல வந்து 4 கலை மிச்சமாவது, அந்த மாதிரி மிச்சமாக கூடிய நேரத்துல சுழிமுனை நம்மையும் அறியாமல் நம்ம உடம்புல தூண்ட பெறுகிறது. அதிகமான காற்று நம் உடம்பில் கலப்பதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னி தன்மை 8 கலையிலிருந்து சற்று கூடுதலா 8.1, 8.2, இப்படி 8.3 அது மாதிரி கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் மேல் நோக்கும். அப்ப நம்ம ஆன்மறிவு பிரகாசப்படும். இது இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த நிலைகள்ல போறது. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சந்திர கலைங்கிறது லெப்ட்ல ஓடுறது, சூரிய கலைங்கிறது ரைட்ல ஓடுறது, சுழிமுனைங்கிறது ரெண்டு பக்கமும் நடக்கக்கூடிய சுவாசம். இந்த மாதிரி நிலையில உடல் உயிர் காரணாக்கினி இவையெல்லாம் ஒன்றுபட்டு மேல் நோக்கும் தன்மையை பெறுகிறது. அந்த கூர் வந்து மேல் நோக்கி மையமா நிற்கும். நீங்க இந்த மாதிரி நேரத்துல அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு தவத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது உடம்பும் உயிரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையும் அமுத காற்றும் நம்மளுடைய நோக்கமும் உன்னதமான வழிபாடும் ஒன்று கலக்கும் போது உங்கள் உடம்பிக்குள்ள உங்க உடம்புக்குள்ளார திருவருள் கலந்து கொள்ளுகிறது. இன் அதர் வேர்ட், இந்த வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதி பிரகாரம் சொல்லும் போது மனித உடம்பில் கடவுள் காரியப்படுகிறார். அப்புறமே நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்குள்ள தானாக விளங்க தொடங்கிடும். அனுபவத்தின் கண், அது உங்களுக்கு அனுபவமா மாறிடும். சூரியன் இயங்குது, சந்திரன் இயங்குது, ரெண்டு பக்கமும் சுவாசம் வருது. தைப்பூச தண்ணிக்கு பாத்தீங்கன்னா காலையில இடது பக்கத்துல சந்திரன் முழு சந்திரனா தெரியும், வலது பக்கத்துல முழு சூரியன் தெரியும். ஞான சபையில ஜோதி ஏற்றுவாங்க, இதுக்கு பேர் தான் தைப்பூசம். சூரியனும் சந்திரனும் சமமா பேலன்ஸ்டா நிற்கும் போது ஜோதி தரிசனத்தை நாம பார்க்க முடியும். இது புறத்துல, நாம் சொல்வது அகத்துல. இத ஐயாவுக்கு புரியலனாலும் நான் நிச்சயமாக நான் வந்து இத நான் வந்து விளக்குவேன். இது விளக்குறதுக்கு கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து வந்து அதுக்குரிய வழிவகை கல்வியை நம்மளுக்கு சாமி கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாம் உங்களுக்கு, நம்ம கொடுக்கலாம், குழப்பம் இல்லாம கொடுக்க முடியும்.
ஏன்னா இதுக்கு இந்த இன்னும் ஸ்பெசிபிக்கா அந்த நேம்ஸ் ஏன் கேக்குறேன்னா, இப்ப வந்து பெருமாள் வந்து 64 கலைகள் வந்து 63 நாயன்மார்களையும் 12 வந்து ஆழ்வார்களையும் குறிக்கிறது சொல்றாரு இல்லைங்களா, சந்திர கலை. எக்ஸாக்டா நேம் தெரிஞ்சுக்கன்னா நல்லா இருக்கும்.
64 கலைகளுக்கா?
ஆமாங்க,
64 கலைகள் முழுக்கவும் அக்னி கலை தான். அந்த 63 நாயன்மார்கள் எல்லாம் வந்து ஒரு கம்பாரிசன் பண்ணி ஒரு ஓமானத்துக்காக குறிப்பிட்டது, அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்டதை தவிர அந்த கல்வி உங்களுக்கு வேண்டாம். அது வந்து எதே மக்கள் கூட வந்து புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும்படியாக 64 கலைகள், 64 அக்னி கலைகள், 64 திருவிளையாடல்கள் அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, எங்க எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. நாம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு தெளிவாக அக்னி கலைகள்னுட்டு நம்ம சாமி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அது நம்மளுக்கு வந்து சோம சூரிய அக்னி என மூன்று வகையாக நிற்பலம் போல் உணர்கன்னு கூட சிருஷ்டி நியாயத்துல குறிப்பிடுவாங்க. ஆகையினால அது உதாரணங்களை நம்ம வந்து மெயின் எடுத்துக்க வேணாம், மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்க வேண்டாம். நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது சூரியன் ஆகிய உயிர்கலை 12, சந்திரன் ஆகிய உடல் கலை 16, அக்னிக்கலை 64. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணே மூணு நேம் தான், உடற்கலை, உயிர்கலை, அக்னிக்கலை. உடல் உயிர் பூரணம்.
அதனால சரிங்க, எனக்கு என்னன்னா இந்த ஒரு ஆராய்ச்சிக்காக தான் கேக்குறேன். இந்த ஒரு ஒரு கலையும் அந்த மேப் நாயன்மார்கள் கூட மேப் பண்ணும்போது அந்த கலையை பத்தி நான் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை கேக்குறேன். தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நான் படிச்சு சொல்ல முடியாது.
எனக்கு வந்து இந்த 63 நாயன்மார்கள் இதை வந்து இதுல நீங்க உள்ள கொண்டு வர வேண்டியதில்லை. அது வந்து புரியாத மக்களுக்காக ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது, அல்லது அந்த மாதிரி அந்த சன்மார்க்கத்துக்கு வந்த சைவ சித்தாந்த மக்களை வந்து நிறைவு செய்வதற்காக அது சொல்லப்பட்ட உதாரணமா கூட இருக்கலாம். அதை நம்ம எடுத்துக்கொள்ளாம நான் ஏன் இப்படி இவ்வளவு நான் சாத்தியமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இது சம்பந்தமான ஆய்வுகளை நான் ஒரு 20 வருஷமா பண்ணிருக்கேன். எதுல சூரியன் சந்திரன் அக்னிங்கிறத வந்து நான் பேசுவதோடு மட்டுமில்லாமல் வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் சுவாசம் ஓடுது பாருங்களேன், வலது பக்கம் மாறிடுச்சு பாருங்க. எப்படிங்க? நல்லா
மாறலீங்க, கொஞ்சம் பார்த்துதான் இருக்கீங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுல தோன்றிய விளக்கம்னு நான் சொல்றேன். ஆனா எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அறிவில் விளக்கம் தோன்றுகின்ற போது சூரிய கலை வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப குழப்பமா இருக்கும்போது சந்திரகலையில ஓடிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கொஞ்சம் தெளிவுபட்டிருக்கீங்க. நான் என்ன அந்த தெளிவை இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்துறதுக்காக ஒரு செய்தியை சொல்றேன். சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு வந்திருக்கிறவங்களுக்காக ஒரு வள்ளல் பெருமான் வந்து அவங்களை நிறைவு செய்வதற்காக அந்த உதாரணங்களை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் நான் நீண்ட காலமாக இந்த முச்சுடர்கள்ல நான் பெற்ற அனுபவத்தின் காரணமாக, இப்ப எனக்கு வயசு 66, நான் 10 வயசுல இருந்து இந்த முச்சுடர்கள் ஆய்வு
செய்யறேன்.
அதனால நான் சொல்றேன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வலது பக்கம் ஓபன் ஆகி வலது பக்கம் சுவாசம் வந்து விரிஞ்சி இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்ப இத கூட இந்த இந்த அறிவினுடைய பிரகாசத்தை குறிப்பதாக நான் சொல்றேன் பாருங்க. அது மாதிரி அனுபவத்தின் கண் விளங்குவது இது. அந்த வகையில உடல் கலை 16, உயிர்கலை 16, ஆன்மக்கலை 64 என்று நீங்க அதை பார்க்க தொடங்கினீங்கன்னா, வள்ளல் பெருமானுடைய அந்த அந்த முச்சுடர் நிலையில அனுபவத்தில் சக்தி சிவங்கிற தலைப்புல வரும்போது அது நிறைந்த உண்மைகளை கொடுக்கும். நீங்க எந்த காரணம் கொண்டும் அந்த 63 நாயன்மார்கள் சொல் அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு உதாரணத்தை நீங்க மெயின் சப்ஜெக்ட் எடுத்துக்காதீங்க. இதுல வந்து வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதி இருக்கக்கூடிய 7வது தலைப்புல வந்து நின்னுட்டீங்கன்னா நீங்க வந்து யூ வில் கெட் எவ்ரிதிங். அதுல நீங்க நல்லா அந்த 100 தடவை படிங்க, சொல்லும் செய்தி அதுல இருக்கு. முச்சுடர் அப்படிங்கிற தலைப்புல படிச்சுட்டீங்கன்னா 7, 8, 9, 10 ரொம்ப நிறைந்த கல்வியை பெற்றுக்கலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. யாரு
தத்துவங்களை மட்டுமே வந்து 96 தத்துவங்கள் இல்ல 63 64,
அதுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா வந்து இது வேணுயா, அது பேர் என்ன, வீடியோ இது வேணியா, அப்பதான் அதை பார்க்க முடியும்.
சரிங்க,
இது ஜஸ்ட் நீங்க வந்து அந்த அந்த பையன் கேட்டாரு, என்னால வந்து நான் சொல்றேன் சொன்னாலும் கூட அவரால் முழுமையா அதுக்குள்ள போக முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு காட்சியை பார்த்து வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு காட்சியை பார்த்து வச்சு அவருடைய கேள்விக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கிடைக்காம இப்ப அவர் கேட்டார்ல, அவர் பெயர் எனக்கு தெரியல, சுரேஷ்ங்களா தெரியல எனக்கு,
ராஜேஷ்
கேட்டதில்ல. அவர் அவருக்கு அவரை நிறைவுபடுத்துறதுக்கு என்னால வந்து முடியல. ஆனா ஒரு ஒரு வீடியோ இதா இருந்துச்சுன்னா நானே என்ன பண்றேன், ஒரு வீடியோ போட்டு அனுப்புறேன். அதை நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து நீங்க இந்த மாதிரி டவுட் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா, அல்லது ஏற்கனவே அதை பார்த்தவங்க இருந்தாங்கன்னா அது அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே அந்த கல்வியை சொன்னோம்னா ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இது ஒரு நிச்சயமா ஒரு சார்ட் போடணும், அவர் கேட்கிறாரு பாருங்க, ஒரு சார்ட் இருந்தா தான் அவரை என்னால நிறைவு செய்ய முடியும். அந்த சார்ட் எல்லாம் வந்து
அவங்க ஏதாவது ஒரு நாலு கடையில கலைகளை விட்டு கொடுக்குதுன்னும் போது அந்த என்னென்ன கலைகள் அது பேரோட இருந்துச்சுன்னா இன்னொரு மணம் இல்லாருங்க, என்னென்ன கலைகளை கொடுக்குது.
உடல்கலை உயிர்கலை, உடற்கலை உயிர்கலை அக்னிகலை, உடற்கலையில அவங்க குறைஞ்சு போகுது. அதுக்கு வந்து உடற்கலையில ஏன் குறைஞ்சு போகுதுன்னு
அது பேர் இருந்தா என்ன,
அதுக்கு பேரே கிடையாது.
அது எந்த கலைன்ட்டு சொன்னா கரெக்டா,
அது வந்து சந்திரக்கலை சூரியக்கலை அக்னிகலை என்ன பேர் கொடுத்துருக்காங்க, அல்லது உடல்கலை உயிர்கலை வந்து அக்னிகலை என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்று அந்த ஒவ்வொரு கலைக்கும் நாலு கலைக்கு நாலு நேம் கொடுக்கலையா, எதுலையுமே இல்லையே. ஜஸ்ட் நம்ம நாயன்மார்கள்னு நீங்க வந்து தவறான ஒரு இது கம்பாரிசன் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தப்பா போய் முடிஞ்சிடும். அதனால நான் வந்து என்ன பண்றேன், அதை நீங்க கேட்ட உடனேயே அது இல்லை, இது இது உடல்கலை, இது உயிர்கலை, இது அக்னிக்கலைன்னு நான் என்ன பண்றேன், அதை பிரிச்சுட்டேன். உடல் உயிர் பூரணம்னு பேர் இருக்கு. உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறு என்பார் அப்படின்னு நான் 10 வயசுல படித்தேன். இந்த மூன்றும் அக்னியின் தன்மை தான், அக்னி தான் பிரிஞ்சு போய் 96 கலை அக்னிக்கலை இருக்க வேண்டிய நாம என்ன பண்ணோம், 16, 16, 64 பிறந்தோம். அப்படி பிறந்து கூட அதை தக்க வச்சுக்கிட்டோமான்னா தக்க வச்சுக்கல. இப்ப 36 வச்சுக்கிட்டு நம்ம வந்து உலர்ந்த வாழ்க்கையில உழந்துட்டு இருக்கோம். உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி என்று அறிவு விளங்கிய பொழுது ஒரு மனிதன் 96 கலையும் பூரணமாக பூர்த்தி அடைந்து நிற்கின்றான். அப்பொழுது அவனுக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பாசமும் இல்லை, பதியும் இல்ல. அப்படி பாசமும் இல்லாம பதியும் இல்லாம அந்த ஆன்மா தனிச்சிருக்கும். இது சன்மார்க்கத்திலேயா உயரிய பாதை, இந்த நான் இப்ப சொல்றது இருக்க சன்மார்க்கத்தில் உள்ள உயரிய பாதை. இது ஒரு மென்மையான கல்வி, ஒரு உண்மையான கல்வி. இந்த கல்வி தெரியாமலேயே சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 99% ஆஃப் சன்மார்க்கிஸ் ஆர் சஃபரிங். ஆனா இது நீங்க கேட்ட கேள்வி மிகவும் நுண்ணிய கல்வி, மிகவும் அவசியமான கல்வி. சன்மார்க்கிகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. உங்களை சரியான பாதையில திசை திருப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஷார்ப்பா பிடிச்சிக்குவீங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. உங்களை சரியான பாதையில திசை திருப்பணும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம. நீங்க ஒவ்வொன்றுக்கும் நேம்ஸ் கொடுக்காம 3 நேம்ஸ் வைங்க, உடல் உயிர் பூரணம் அல்லது உடல் உயிர் ஆன்மா என்று நீங்க 3க்கு 3 பேர் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு கலைக்கும் 16 கலைக்கு 16 நேம்ஸ் கொடுத்தோம்னா ஐ அம் கோயிங் டு கன்ஃபியூஸ் யூ அண்ட் யூ ஆர் கோயிங் டு கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப்.
சரி,
ஓகேங்க,
நன்றிங்க.
ஏதேனும் சந்தேகங்கள்? ஆமா, நின்ன ரொம்ப நீங்க வராம இருக்கிறதாம எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சொல்லுங்க.
அற்புதமான கிருஷியா வளர்க்கும் பொழுதே நாம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கறது இல்லாம அது எப்படி சாதிக்கணும் அப்படிங்கறதுக்கான விளக்கம் அற்புதமா இருந்ததுயா. நியாயம் அப்படிங்கறது நம்முடைய பிறப்பே நாமே அறிவதற்கான ஒரு விளக்கம் அற்புதமா இருந்ததுயா.
ஆமா, you can fix your judgment, you can fix your future birth, நீங்க அந்த ஜட்ஜ்மென்ட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் யூ.
ஆமா, கண்டிப்பாயா, அற்புதமான விளக்கங்கள்
தான் இருக்கு. நல்லது நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம்.
அதுல எது ரெண்டு கேள்வி எனக்கு. அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 4ன்னு சொன்னீங்க, அது ஒண்ணு.
அருவுருவம் 1,
அருவுருவம் 1.
ஆமா, அரு 4, உரு 4, அருவுருவம் 1.
1, அது அதுதான் முதல் கேள்வியா. அப்புறம் இரண்டாவது கேள்வி வந்து, நான் அதாவது கருவிலேயே கலந்து 7 வகையான அணுக்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கயா.
ஆமா,
அது அது கேட்கணும்.
அது எல்லாருக்கும் உருவாக்கிட்டு இருக்குமா? எல்லாருக்கும் உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அது வந்து இப்ப யாருக்கும் உருவாகாம இல்ல, எல்லாருக்கும் உருவாகி இருக்கு. அதுல சில குறைநிறைகள் இருக்கு. வந்து அந்த ஏழு அணுக்கள் உருவாகுதுன்னு சொல்றேன், அதுல என்னமா அம்மாவுக்கு டவுட் இருக்கு?
எழுவகையான அணுக்கள் எதுன்னு சொல்லி கேக்குறதுக்கு தான் சொன்னேன்.
அந்த அந்த வந்து நான் சொல்றேன்மா, எழுவகையான அணுக்கள் வந்து வால் அணு, வால் அணு ஒண்ணு, ரெண்டாவது திரவ அணு, மூன்றாவது குரு அணு, நான்காவது லகு அணு, அடுத்தது ஐந்தாவது அணு, ஆர்டினரி அணு, அடுத்தது பரமாணு, பரம அணு, அடுத்தது விபு அணு. இந்த ஏழு அணுக்கள் யாருக்கு தோன்றுதுன்னு நம்ம சாதாரண மக்கள் வந்து, அதாவது அப்பக்குவம் உடையவர்கள், அப்பக்குவம்னா மனிதர்கள்லயே கொஞ்சம் வந்து இந்த குவாலிட்டி குறைஞ்சிருக்காங்கல்ல, இன் ஆல் ரெஸ்பெக்ட், குவாலிட்டி மீன்ஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கல்வி அறிவு இல்ல, ஒரு உயர்ந்த பண்பு இல்ல, ஏதோ வாழ்றாங்க, வண்டி இழுக்கிறவங்க கூட தான் வாழ்றான், டாய்லெட் கழுவுறவங்க கூட தான் வாழ்றான், வந்து ஒருத்தன் ராக்கெட் ஓட்டுறான், ஒருத்தன் தள்ளு வண்டியை தள்ளுறான். இப்ப வந்து அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய முன் பிறப்புக்குள்ள வினைகளுக்கு ஏற்ப மூன்று வகையான பிறப்பு வருது. என்னென்ன பிறப்பு? பக்குவ பிறப்பு, பக்குவமே இல்லாம இருக்கக்கூடிய அப்பக்குவ பிறப்பு, இன்னொன்னு வந்து பக்குவமும் அப்பக்குவமும் சேர்ந்த பிறப்பு. மூணு பிறப்பு இருக்குல்லம்மா, எல்லாமே பக்குவத்தோட இருக்காங்களா? இல்லையே, நீங்க பாக்குற ஆளுங்கல்ல, ரொம்ப லீஸ்ட் பீப்புள் இருக்காங்க. நம்மளோட மிக உயர்ந்த நிலையில உள்ள ஞானிகள் இருக்காங்க, நம்மளை மாதிரி உள்ள விஞ்ஞானிகள், டாக்டர்கள், அறிவாளிகள் இருக்காங்க, மூன்று வகையான மனிதர்கள். இந்த மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்களம்மா, இவங்களை உருவாக்குறதுக்கு மூன்று வகையான, மூன்று வகையான தகுதி பொருந்திய அணுக்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் உற்பத்தி ஆகுது. எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, ஒரு சிலருடைய பிள்ளை வந்து உதவாகிற பிள்ளையா இருக்கும், ஒரு சிலருடைய பிள்ளை வந்து ஞானியா இருக்கும், ஒரு சிலருடைய பிள்ளை விஞ்ஞானியா இருக்கும். மூன்று வகையான பிறப்புகள் உண்டு, பக்குவ பிறப்பு, உயர்ந்த ஞான பிறப்பு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அறிவாளி பிறப்பு, இப்படி இருக்காங்கல்லம்மா. இந்த மூன்று வகையான பிறப்புகளையும் தோற்றுவிக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்தைக்குள்ள அந்த கருவினுடைய தன்மை தான் அப்படி தோன்றுது. அந்த தந்தைக்கு அப்படி கரு தோன்றுவதற்கு காரணமாக முன்பே இறைவன் தீர்மானித்து விட்டார், அதுக்கு பேரு ஜட்ஜ்மெண்ட் அல்லது சிருஷ்டி நியாயம். அப்ப இறைவன் தீர்மானிச்சுட்டான், இப்படிப்பட்ட புள்ளதான் இவனுக்கு பிறக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான், அதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட். அப்படி அவன் பிறக்கணும்னு தீர்மானிச்சிட்ட உடனே அந்த கருவனுடைய தன்மையும் அப்படிதான் இருக்கும். கருவனுடைய தன்மை உயர்ந்ததா இருந்துச்சுன்னா பிள்ளையினுடைய தன்மை உயர்ந்ததா இருக்கும், கருவனுடைய தன்மை தாழ்ந்ததா இருந்துச்சுன்னா பிள்ளையுடைய தன்மை தாழ்ந்ததா இருக்கும். ரெண்டுக்கு நடுவுல இருக்கணும்னா ரெண்டுக்கு நடுவுல இருக்கும். இதை தீர்மானித்தவன் இறைவன், இந்த தீர்மானித்ததுக்கு பேரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு நல்ல தந்தைக்கு போய் இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்கு பாரியா, வாத்தியார் புள்ள மக்குமா, வாத்தியார் புள்ள மக்குமா, ஜட்ஜோட புள்ள திருடம்மா. அப்ப அப்படிப்பட்ட தந்தைக்கு இப்படிப்பட்ட புள்ள பிறக்கிறதுக்கு காரணம் அவன் ஏற்கனவே செஞ்ச புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அந்த புள்ள பிறக்குது, சொல்றானா இல்லையா?
புரியுது.
வந்து என்ன அந்த
உருவம் அருவம்,
அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்மா. அந்த சப்ஜெக்ட் வந்து அருவம், அரு உருவம், வந்து அருவங்கிறது. இருந்தாலும் நான் சொல்றேன், நம்மளுடைய உயரத்துல இப்ப நம்மளுக்கு ஒரு ஜான் குறைஞ்சி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உருவம் வந்து ஒன்பது பாகம் உடையது. மனித உருவம் எத்தனை பாகம் உடையது
சொல்லுங்கம்மா?
ஒன்பது பாகம் உடையது. ஒன்பது பாகத்துல கண்ணுக்கு தோன்றுகின்ற பாகம் நாலு, கண்ணுக்கு தோன்றாத பாகம் நாலு, கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமலும் உள்ள பாகம் ஒண்ணு. இது என்னங்க கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமலும் உள்ள பாகம் அப்படின்னா என்னன்னுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்ணுக்கு தோன்றுகின்ற பாகம் என்னென்ன? சரி, அப்ப உடம்ப அந்த உடம்ப பிடிக்கிறீங்க, எலும்பெல்லாம் தெரியுதா, கதையெல்லாம் தெரியுதா, அதுக்கு பேரு மண்ணுன்னு அர்த்தம். அது கையில ஒரு கோடு போட்டு ஒரு கிளிஞ்சி கிளிச்சம் ரத்தம் ஊத்துதா, அது அதுக்கு நீர்னு பேரு. அப்ப திரவம் மண்ணு சத எலும்பு இதெல்லாம், நீருங்கிறது உடம்புல இருக்கிற ரத்தம் லிக்யூட் எல்லாமே. மூன்றாவதாக நெருப்பு. நெருப்புங்கிறது உங்க உடம்ப தொட்டு பாத்தீங்கன்னா சூடா இருக்கா? சூடு இருந்தாதான் அம்மாவுக்கு பேரு, சூடு இல்லைன்னா சிக்கலா போயிடும். அதனால இந்த சூடு ஒண்ணு உங்களால உணர முடியுது, தண்ணிய தண்ணிங்கிற திரவப்பொருளை உணர முடியுது, எலும்பு சதையை உணர முடியுது, உங்க மூச்சு காற்றை வந்து விட்டு பாக்குறீங்க, மூச்சு காற்றையும் உங்களால உணர முடியுது. இந்த நாளுக்கும் உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது. தெரியுதா தெரியலையா? அப்ப இதுக்கு உருவம் நான்குன்னு பெருமா. உருவம் நான்குல என்னன்னா மண், நீர், நெருப்பு, காற்று. இது புரியுதா? அப்ப ஆகாயம்னு அஞ்சாவது ஒண்ணு இருக்கு. இந்த ஆகாயம்ங்கிறது அறிவு, ஆகாயம்ங்கிறது அறிவு. அறிவுக்கு தோற்றமும் உண்டு, தோற்றமின்மையும் உண்டு. ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அது ஒரு அங்கல உயரம் அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை போய் உங்களால பிடிக்க முடியுமா? அதுக்கு பிசிக்கல் பாடி இருக்கா? அதுக்கு பிசிக்கல் பாடி இருக்கா அந்த தீபத்துக்கு? இல்ல. ஆனா தீபத்துக்கு உருவம் தெரியுது உங்களுக்கு, உரங்கள உயரம் இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த நீங்க உரங்கள உயரம் எரியற தீபத்தை போய் பிடிக்க முடியாது, அதுக்கு பிசிக்கல் பாடி இல்ல, தோற்றம் இருக்கு, பிசிக்கல் பாடி இல்ல. அப்படிதானே அது? ஆமா. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
தெரியாது.
நீச்சல் தெரிஞ்சவங்க உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? எனக்கே தெரியல, எங்க வீட்டுக்காரருக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா?
இல்ல அவருக்கு தெரியும், எனக்கு தெரியல.
சரி சரி. அப்ப அவருக்கு நீச்சல் தெரியுங்கிறதுக்கு வந்து எங்கயாவது எழுதி வச்சிருக்குதா முகத்துல?
இல்ல இல்லையா. கரெக்ட். இல்ல
இல்ல. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?
தெரியும்.
கார் ஓட்ட தெரியும்னுட்டு உங்க முகத்துல எங்கயாச்சும் எழுதி வச்சிருக்கா?
இல்லையா? இல்ல
இல்ல. அப்படின்னா உங்களுக்கு கார் ஓட்டக்கூடிய அறிவு இருக்கு, உங்க கணவருக்கு கார் ஓட்டக்கூடிய அறிவும் நீச்சலுக்குரிய அறிவும் இருக்கு, ஆனால் புறத்தில் தெரியவில்லை. தண்ணியில தூக்கி போட்டா நீங்க நீச்சல் அடிக்கிறீங்க, கையில ஒரு கார் கொடுத்தா நீங்க அழகா ஓட்டுறீங்க. அப்படிங்கும் போது அந்த அறிவு தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது, அதற்கு அரு உருவம் என்று பெயர். அறிவுக்கு என்ன உருவம்? அரு உருவம். அது தோன்று தோன்றாமலும் இருக்கிறது. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் என்பது உங்கள் கையில் காரை கொடுத்து ஓட்ட சொல்லும் பொழுது தெரிகிறது. அதே போல அதற்கு முன்பாக முகத்தில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தீர்மானிக்க முடியறது இல்ல. அதனால செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த அறிவு வெளிப்படுகிறது. ஆகவே அந்த அறிவு உங்களுக்குள் இருந்தாலும் அது தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது. இது உங்களால ரியலைஸ் பண்ண முடியுதா?
முடியலையா.
ஓகே. இப்ப வந்து நம்ம உருவத்தை நாலு பார்த்துட்டோம், இப்ப அருவமா இருக்கிற ஒன்றையும் பார்த்து அரு உருவமா இருக்க ஒன்றையும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல நான்கு இருக்கு. அது விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம். இந்த நான்கு நிலைகள் நம்ம வள்ளல் பெருமான் பேசுறாங்க. இந்த நான்கு நிலைகள் கண்ணுக்கு தோன்றாததாக அது இருக்குது, அது சுத்த தத்துவமாக அது பேசப்படுது. அத வந்து நமக்கு இப்ப வந்து அது தோற்றம் இல்லாம இருக்குங்கிறத இது சன்மார்க்கத்துல மட்டும்தான் அதை நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றிய ஒரு கல்வியை நான் பின்னொரு சமயத்துல நான் அதை பேசி அதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப நூல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே வந்து அபரஞானம். வந்து இந்த அபரஞானம்ங்கிறது விருந்து நாதத்தை குறிக்கும். கடவுள்கிட்ட இருந்து பெறக்கூடிய ஞானம்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு நம்மகிட்ட இருக்குல்ல நூலறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம நூலறிவு படிச்சிருக்கோம். இந்த நூலறிவு நமக்குள்ள இருந்தாதான் வேலைக்கெல்லாம் போக முடியும் இல்லீங்களா. ஒரு என்ஜினியரிங் படிச்சிருந்தா தானே நம்மளுக்கு வந்து ஒரு எந்திரத்தை இயக்க முடியும். அது நூலறிவு. இப்போ ராக்கெட் ஓட்டணும், அதை பற்றிய ஒரு நாலேஜ் இருந்தாதான் நீங்க ராக்கெட் வந்து செலுத்த முடியும், அல்லது விமானத்தை ஓட்ட முடியும். இதுக்குள்ள நாலேஜ் பூராமும் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லீங்களா. இப்ப இது வந்து இப்ப நூலறிவுங்கிறது ஒண்ணு இருக்கணும், அனுபவ அறிவுங்கிறது ஒண்ணு இருக்கணும். அதே போலத்தான் நீங்க திருவருட்பா படிப்பீங்க, எல்லா திருவருட்பாவில எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டீங்க, ஆனா அனுபவத்துல அது விளங்கிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது அனுபவ அறிவுங்கிறது வேற, நூலறிவுங்கிறது வேற. இப்ப இரண்டுமே பதியறதுக்கு உள்ள இடங்கள் நம்ம உடம்புல இருக்கு, நம்ம உடம்புல கண்ணுக்கு தோன்றாமல் இது இருக்கு. அதுக்கு விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம்னு பேரு. விந்து என்பது மின்னல் ஒளி போன்றது, நாதம் என்பது இடி ஓசை போன்றது, பரவிந்து என்பது பராசக்தி, பரநாதம் என்பது பர சிவம். அது சிவபெருமானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அசைவுகளாக அறிவாக மனிதரோடு பொருந்தி இருக்கிறது. இந்த நான்கு நிலைகள் மனிதனுக்கு உண்டு, இல்லை என்ற யார் இல்லைனாலும் உண்டு. அப்ப மனிதனுடைய உயரத்தில் இன்னும் ஒரு ஜான் பாக்கி இருக்கு மனிதனுக்கு, அதுக்கு ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா சொல்லுவாங்க எல்லாரும், ஆனா அது அதனுடைய பொருள் அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது. இது மனிதனுக்கு கண்ணுக்கு தோன்றாத நான்கு நிலைகள் அது உண்டு. அது வந்து அந்த அது அருவமாக இருக்கிறது. அதனையும் கணக்கில் கொண்டோம்னா அருவம் நான்கு, உருவம் நான்கு, அருவுருவம் ஒன்று, ஆக மனித வடிவம் ஒன்பது நிலைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்பது நிலைகளுமே தத்துவங்களாகத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. இந்த ஒன்பது நிலைகளை கடந்து போகும் பொழுதுதான் ஒரு மனிதன் சுத்த சன்மார்க்கத்தில் காலடியை எடுத்து வைக்கின்றான். இந்த ஒன்பது நிலைகளையும் கடந்து போகும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள் சன்மார்க்கமே தோன்றுகிறது. இன்னும் சன்மார்க்கத்துக்கு கிட்ட கூட நம்ம வரல. இந்த ஒன்பது நிலைகளை தாண்டிய பொழுதுதான் ஒருவன் சுத்த சன்மார்க்கத்தில் காலடி எடுத்து வைக்கிறான்.
ஐயா கோபி பேசுறாங்க, இதே இந்த ஒன்பது நிலைகள் சொன்னீங்களா, இங்க அதை தாண்டிதான்
நவநிலைகள்.
இதுலதான் வந்து அகவல்ல வந்து ஒரு வரி வருது இல்லையா, நவந்தவர் நிலைகள். விந்துநாதம் பரவிந்து பரநாதத்தையும் அந்த ஒரு இதான் சொல்றீங்க இல்லீங்களா.
மனித வடிவம் ஒன்பது நிலைகளை உடையது. நீங்களும் நானும் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒன்பது நிலைகள் உள்ளன. அந்த ஒன்பது நிலைகள்ல நாம வந்து நான்கு நிலைகள் தான் கண்ணுக்கு தோன்றும்படியாக இருக்குது. ஒரு நிலை அறிவுமயமாக இருக்கிறது, அது கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது. அறிவு வெளிப்படுகின்ற பொழுது அது வந்து கண்ணுக்கு தோன்றுவதாக இருக்கிறது, அது அருவுருவம். அதற்கு மேலாகவும் நூலறிவும் அனுபவ அறிவும், நூல் ஞானமும் அனுபவ ஞானமும் வந்து பேசப்படுகிறது, மெஞ்ஞானம் பேசப்படுகிறது. இது வந்து நமக்கும் எல்லாருக்கும் இருக்குது. இதை பற்றி வந்து வள்ளல் பெருமான் தான் வெளிப்படையாக ஒரு கல்வியாக நமக்கு கொடுத்திருக்காரு. சைவ சித்தாந்தத்துல இதை பத்தி பேசுவாங்க. அது ஆகமங்கள் பரநாத எல்லை வரை சென்றன, நாத வரை சென்றன மறைகள். நாத வரை சென்றன மறைகள்னா இப்ப நான் இன்னைக்கு பேசினேன்ல, நாத வரைக்கும் பேசியிருக்கேன். மறைகள் வந்து வேதங்கள் வந்து இந்த இந்த நாதம் வரைக்கும் தான் வந்திருக்குது. பரநாத எல்லை வரை சென்றன ஆகமங்கள். ஆகமங்கள் வந்து சைவ சித்தாந்தம் வந்து இந்த நவநிலை மட்டும்தான் பேசிச்சு. சன்மார்க்கம் என்பது இந்த சைவ சித்தாந்தத்தின் எல்லை சன்மார்க்கத்தின் தொடக்கமாக இருக்கிறது. ஒன்பது நிலைகளை கடந்த பொழுது ஒரு மனிதன் சன்மார்க்கத்தினுடைய முதல் படியில் கால் வைக்கிறான். சன்மார்க்கம் அவ்வளவு ஆழமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் இருக்குது. ஆகமங்களின் எல்லை அருள் மட்டும்தான். சன்மார்க்கம் அருளையும் கடந்தது. அருளையும் கடந்ததுங்கிறதுக்கு ஒரு கல்வி உங்களுக்கு வேணும்னா அதுதான் ஒளிவில் ஒடுக்கம். ஒளிவில் ஒடுக்கம் படித்தாதான் சன்மார்க்கத்தினுடைய முதல் படியில் the fundamentals of practical சன்மார்க்கம் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளணும்னா முழுக்கமும் ஒளிவில் ஒடுக்க நூல் படித்தால் அன்றி புரியாது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்குரிய பதிலும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அது நீங்க ஒளிவில் ஒடுக்கம் படிக்கணும். அப்ப படிக்கும் போது யூ வில் கெட் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். வள்ளல் பெருமான தொட்டுக்கிட்டே இருந்தாலும் வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டுக்கிட்டே இருந்தாலும் உங்களால நவநிலையை தாண்டி போக முடியும். அது உண்மைதான். நம்ம வள்ளல் பெருமான் கைவிட மாட்டாரு. இருந்தாலும் நீங்க அது வந்து இப்போ ஒரு கிளாஸா எடுத்து தெரிஞ்சுக்கணும், ஒரு சப்ஜெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க உங்களால புரிந்து கொள்ள முடியும்னா நீங்க யூ ஹேவ் டு கோ த்ரூ ஒழுவில் ஒடுக்கும். அதுலதான் அருளையும் கடந்து போவது சன்மார்க்கம்ங்கிறது தெரியும். மிக நுண்ணிய கேள்வி நீங்க கேட்டீங்க. வந்து அந்த என்னது அந்த நீங்க சொன்ன அகவல் வரி என்ன? அவன் தவிர சித்தபை அற்பெருஞ்சோதிங்கிறது நீங்க தவிர்க்க வேண்டி இருக்குது. நவம் தவிர் இந்த ஒன்பது நிலைகளையும் கடந்து போனாதான் சன்மார்க்கத்தினுடைய முதல் படிங்கிறது வேற யாருக்காவது சொல்லுவதற்கு தைரியம் வருமா? நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு, இதில் இதை கடந்து போகிற வரைக்கும் அவம் என்கின்ற ஒன்று நீங்க போவதில்லை. அவங்கிறது என்னன்னா என்ன சொல்றான், இந்த த லீஸ்ட் லைஃப்னு சொல்லலாம். அது வந்து இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் சன்மார்க்கம்னு சொல்லலாம். வந்து என்ன சொல்லலாம், இது வந்து நம்ம வந்து இதுக்கு சன்மார்க்கத்துக்கு இது கொண்டு போகலன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஒன்பது நிலைகளை தாண்டும் வரையிலும் கூட ஒரு மனிதனுடைய பிறப்பு நீங்காது அப்படிங்கிறது தாங்க அதனுடைய உண்மையான மீனிங். நவம் அது அவங்கிறது என்னன்னா இந்த ஒன்பது நிலைகளை தாண்டின பிறகும் கூட பிறப்பு இருக்குன்னு வள்ளல் பெருமான் ஒரு சொத்து வைக்கிறாரு. அது எப்படி எந்த இடத்துல இருக்குங்கிறத நான் அடுத்த நிலையில நான் சொல்லும் போது சொல்றேன். அது இருந்தாலும் ஒரு 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 கோடி காமிக்கிறேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திரை மறைப்பெல்லாம் தீர்த்தீங்கன்னா இந்த கலப்பு திரையால் கருத அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருள் தெரிஞ்சோதின்னு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒன்பது நிலைகளை தாண்டினதுக்கு அப்புறம் கூட திரை மறைப்பு இருக்குது. அப்ப கூட வந்து நம்ம இதெல்லாம் தாண்டி வந்துட்டோங்கிற நினைப்பு நம்மளுக்கு வந்து இருக்குது. அது கூட திருவருள் இல்லைன்னா நீங்காது அப்படின்னு வந்து நம்ம வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாங்க. ஆகையினால இந்த அவம் தவிர் சிற்றபை அருட்பெருஞ்சோதிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், ஆயிரம் முறை கேள்வி கேட்கணும். அவம்னா என்ன, இதை ஏன் சாமி குறைச்சி சொல்றாங்க, இது ஏன் அந்த சாமியை வந்து அவம்னு சொல்றாங்க, நலமா ஏன் இது இல்லை, இது ஏன் குற்றமா இருக்கு, ஏன் இதுல குற்றம்னு அந்த சாமியை சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு என்ன பண்ணணும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாமி வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்குரிய விளக்கத்தை உங்க அறிவுக்குள்ள புகுந்து கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. நன்றிங்க.
நன்றிங்க.
நன்றியா.
நன்றிங்கம்மா.
அதாவது அமுத காற்றுல நம்ம போய் தவம் பண்ணாலே அனுபவ அறிவை கண்டிப்பா பெறலாம் அப்படிங்கறத மிக அற்புதமா சொன்னீங்க. தூக்கம் கெடுத்தான் சுகம் கெடுத்தான் அப்படிங்கிற மாதிரி.
ஆமா ஆமா. ஆனா ஒண்ணுமா, காலையில அந்த நாலு மணிக்கு வர்ற தூக்கம் இருக்கு பாருங்க, அதுல வர்ற சுகமே அதுல வந்து அந்த நேரத்துல வர்ற தூக்கமே ரொம்ப சுகமா இருக்குது
அப்படிதானம்மா? அது தவிர்த்து எழுந்தாலே
ஆமா, அதனாலதான் தூக்கம் கெடுத்தான்னு சுகம் கெடுத்தான்னு சொல்றாரு சாமி. வேற எதுன்னு சந்தேகம் யாருக்காவது இருக்கா? கார்த்திகேயன் லைன்ல இருக்கீங்களா?
இருக்கேங்க.
ஏன் நீங்க வாயை தொடங்க மாட்டேங்கிறீங்க?
ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா.
அப்படியா?
ரொம்ப எல்லா கருத்துக்களையும் மீண்டும் நினைவு நல்லா இருக்குங்க. அதான் அதாங்க ஐயா, நீங்க எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டீங்க ஐயா. நாங்க எங்க சைட்ல இருந்து உள்ள குறை வந்து அதை வந்து நாங்க செயல்படுத்தணும்.
எனக்கும் தான், நானும் சொன்னா கூட அது செயல்படுத்தணும்ல. அதெல்லாம் எல்லாருக்கும் பொது. நம்ம என்ன பண்றோம், ஒத்து அறிவுடையவர்கள் வந்து பேசிக்கொள்வதுதான் சத்சங்கம். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கறதெல்லாம் கிடையாது, நமக்கு ஒத்த அறிவு. நீங்க உங்களுக்கு எனக்கும் ஒத்த அறிவு. நாம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து யாரு பெரியவங்கன்னு இல்லாம நம்ம என்ன பண்றோம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்றோம். அதாவது கோபி ஐயா கேட்டது கூட நான் அந்த அந்த நிலையில தான் நான் சொன்னேன், அருவம் ஒப்பம் அப்படின்ட்டு. அதுல
புரியுதுங்க.
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
நன்றி.
நிறைவு பண்ணிக்கலாங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஒரு அழகான ஒரு சொற்பொழிவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க ஐயா. இதுல இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா நாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த அளவுக்கு நீங்க பேசியிருந்தாலும், அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து இது ஒரு கேள்வி பதிலா ஒரு விசாரமா போயிட்டு இருந்தது. ஒரு விஷயம் இன்னைக்கு அதுக்கு எங்க இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்காக இவ்வளவு சமயம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு எங்களுடைய மனம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும்.
சரிங்க ஐயா. தாங்களும் குடும்பத்தினரும் சுற்றம் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்மா லாபம் பெற்று தீரும் சிற்போடும் மரணமெல்லா பெருவாழ்வு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வல்ல பெருமான் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம்.
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
கோடான கோடி நன்றிகள் ஐயா.
நன்றி.
விண்ணப்பம் ராஜி அம்மா வாசிப்பாங்க.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவதி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். கற்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
ஜோதி பாடல் நீங்க பாடுறீங்களா?
பாடலாம். ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே,
வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றிங்கய்யா. இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாளியனை தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாளி நடம், வாளி அருட்ஜோதி, வாளி நடராஜன், வாளி சிவஞான வழி, வாளி என் ஆண்டவன், வாளி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி, வாளி எம்மான் புகழ் வாளி, என் நாதன் மலர்பதங்கள் வாளி, வாளிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் சத்தழைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். நன்றி அனைவருக்கும். நன்றி ஐயா.
வணக்கம்.
நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும். ரொம்ப நன்றி ஐயா.